السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا مولانا محمد عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في كتابه العزيز والفرقان المجيد، بسم الله الرحمن الرحيم: إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون، صدق الله العلي العظيم. وقال أيضا: لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله، صدق الله العلي العظيم. وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه، صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமான உலமாக்களே, ஊர் பிரமுகர்களே, பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, புண்ணியம் பூத்து குலுங்கும் இந்த சங்கையான ரமலானில் பகல் நேரத்தில் அல்லாவுக்காக வேண்டி நோன்பு நோட்டு, இரவு நேரத்தில் அல்லாவுக்காக நின்று வணங்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லா. இந்த ரமலான் என்பது சாதாரணமான ஒரு மாதம் அல்ல. எப்படி குறிப்பிட்ட சில காலங்கள் வியாபாரிகளுக்கு சீசன் காலமோ, அதுபோல அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடிய நல்லடியார்களுடைய சீசன் காலம் ரமலான். இந்த ரமலானில் ஏராளமான நிகழ்வுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நடாத்திருக்கிறான். அதில் ஒன்று, வேதங்களை இறக்குவதற்கு இந்த ரமலானை தெரிவு செஞ்சிருக்கிறான். இதே போன்று பத்ர் போர் நடந்தது இந்த ரமலானில், மக்கா வெற்றி நடந்தது ரமலானில். இந்த ரமலான் வந்துட்டா போதும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துடைய கதவுகளை திறக்கிறான், ரஹ்மத்துடைய கதவுகளை திறக்கிறான், வானத்துடைய கதவுகளை திறக்கிறான், நரகத்துடைய கதவுகளை இழுத்து மூடுறான், ஷைத்தான விளங்குறான் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஒரு ஹதீஸ்ல நபி அவங்க சொன்னாங்க, ரமலான் வந்துட்டா போதும், அந்த ரமலான் முடிகிற வரையில ஒவ்வொரு இரவிலும் ஒரு மலக்கு சப்தமிட்டு கொண்டே இருப்பார், யா பாஹியல் ஹைரி ஹலும்ம வக்பில், நன்மையை தேடக்கூடிய மனிதா ஓடி வா, முன்னேறி வா. யா பாஹிய ஷர்ரி, பாவங்களை தேடக்கூடிய மனிதனே, அக்சிர், போது நிப்பாட்டி, நீ செஞ்ச பாவங்களை வலில்லாஹி உத்தகாவுமினார், அல்லாஹு தாலா நரகத்திலிருந்து கோடான கோடி மனிதர்களுக்கு விமோசனம் அளிக்கிறான், அந்த கூட்டத்தில் நீயும் சேர்ந்து கொண்டு ஒரு மலக்கு அறிவித்துக் கொண்டே இருப்பார் என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதெல்லாம் வச்சுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலான பத்தி சொல்லுவாங்க, லவ் அலிம الناس ما في رمضان لتمنوا ان يكون الدهر كله رمضان. இந்த ரமலானில் அல்லாஹ் தஆலா என்ன பேர பாக்கியங்களை வச்சிருக்கிறார் என்பதை இந்த மக்கள் விளங்கி கொண்டாங்களா, அவங்க ஆசைப்படுவாங்க காலமெல்லாம் ரமலானா இருக்க வேணுமே என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஏராளமான பாக்கியங்களை தன்னகத்தை கொண்டதுதான் ரமலான் என்பது. இந்த ரமலானில் ஏராளமான சிறப்புகளும் பாக்கியங்களும் நிகழ்வுகளும் நடந்துட்ட போதிலும், மிக முக்கியமான நிகழ்வு தான் இந்த ரமலானில் குறிப்பிட்டு சொல்லப்படக்கூடியது, குர்ஆன் அல்லாஹ் தஆலா இறக்குவதற்கு ரமலான தெரிவு செஞ்சது. குர்ஆன் அல்லாஹ் தஆலா ரமலான் மாதத்தை பத்தி சொல்லக்கூடிய நேரத்தில் அது குர்ஆன் இறங்கின மாசம் என்றுதான் அறிமுகப்படுத்துவார். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் மாசம் அது குர்ஆன் இறங்கின மாசம். அந்த வகையில் தான் எங்களுக்கும் ஒரு தலைப்பு தந்திருக்கிறாங்க. இந்த குர்ஆனை பற்றிய சில விஷயங்களை தங்களோட முதாக்கரா செய்யும்படி, சில குர்ஆன் சவற்றிய சில கருத்துக்களை தங்களோட அளவலாவிக் கொள்ளும்படி, குர்ஆனும் நாமும் என்ற தலைப்பில் பேசும்படி பணிக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா தான் வணக்கத்துக்கு தகுதியானவன், அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் கிடையாது என்ற விஷயத்தை மக்களுக்கு புரிய வைப்பதற்காக வேண்டி அல்லாஹால காலத்துக்கு காலம் நபிமார்களை ரசூல்மார்களை இந்த பூமிக்கு அனுப்பினான். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனுப்பப்படாத சமூகமே கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், ரசூலா, ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நாங்கள் ரசூல்மார்களை அனுப்பியிருக்கிறோம். வலிக்குள்ளி கௌமின் ஹாது, ஒவ்வொரு கௌமுகளுக்கும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் வழிகாட்டிகளை நாங்கள் ஏற்படுத்தியிருந்தோம். வைமின் உம்மத்தின் இல்லா ஹலாஃபியா நதீரு, ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் குர்ஆன் அல்லாஹ் சொன்னார். அந்த நபிமார்கள் உண்மையானவங்க, அவங்களை அல்லாஹ்தான் அனுப்பி வைத்தான், அவங்க யாரும் தங்களை இஷ்டப்படி இந்த உலகத்துக்கு வரவில்லை என்ற விஷயத்தை மக்கள் புரிந்து கொள்வதற்காக அந்த நபிமார்களுக்கு தேவையான முஜிசாத்துக்களை, அந்த நபிமார்களுக்கு தேவையான அற்புதங்களை கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்தினான், உறுதிப்படுத்தினான். ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு வகையான முஜிசாவை, அற்புதத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹால ஒரு அற்புதத்தை கொடுத்திருந்தான். அவங்களுடைய சட்டையில ஒரு பக்கமாக போட்டு கையை எடுத்தா பார்ப்பவருடைய கண் கூசக்கூடிய முறையில அந்த கை பெற ஹாசிக்கும். அல்லாஹால குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், மூஸா அவர்களே நீங்க உங்களோட சட்டையில ஒரு பக்கமாக போட்டு வெளியே எடுங்க உங்களோட கைய, அது பார்ப்பவர்கள் பார்ப்பவருடைய கண்கள் கூசக்கூடிய முறையில பெற ஹாசிக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹுத்தால ஒரு அற்புதத்தை கொடுத்திருந்தோம். என்ன அற்புதம்? வெங்குஷ்டம் பிடித்தவங்களை குணப்படுத்துவாங்க, பார்வை இல்லாதவங்களுக்கு பார்வை ஏற்படுத்துவாங்க, மூத்தானவங்களை அல்லாஹுடைய அனுமதியை கொண்டு உயிர்ப்பிப்பாங்க. ஒரு மனிதர் என்ன சாப்பிட்டார், வீட்டில் என்ன உணவுகளை சேமித்து வைத்திருக்கிறார் என்ற தகவல்களை சொல்லுவாங்க. இதெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த அற்புதம். குர்ஆன் அல்லாஹுத்தால சொல்லி காட்டுறான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களாம், இன்னி உப்ரியுல் அக்மஹ வல் அப்ரஸ வஹீல் மௌதா பிஇذنல்லாஹ், நான் வெங்குஷ்டம் பிடித்தவங்களை குணப்படுத்துறேன், மூத்தானவங்களை அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு ஹயாத் ஆக்குறேன் என்றெல்லாம் சொல்லுவாங்க. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு அற்புதத்தை கொடுத்திருந்தான். அது என்ன அற்புதம் என்றா, எவ்வளவு திண்ணமான இரும்பா இருந்தாலும் அவங்களோட கைப்பட்ட மாத்திரத்துல அது மெழுக போட உருகும். அதை எடுத்து அவங்க தங்களுக்கு தேவையான ஆயுதங்களை செஞ்சு அதை விற்று அந்த பணத்தை வச்சு குடும்ப வாழ்க்கை நடத்துவாங்க. குர்ஆன் அல்லாஹ் சொன்னான், அலன்னா லஹுல் ஹதீத, அவருக்கு தாவூதுக்கும் நாங்கள் இரும்பை மென்மையாக்கி கொடுத்திருந்தோம். அவரோட மகன் தான் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுக்கு அல்லாஹால ஒரு அற்புதத்தை கொடுத்திருந்தான். என்ன அற்புதம் என்றா, காத்த வசப்படுத்திக்கும், காத்து அவங்க பிரயாணம் செய்யறது காத்துல. குர்ஆன் அல்லாஹ் சொன்னான், அசஹர்னா லஹு ரீஹ, அவருக்கு நாங்கள் காத்தை வசப்படுத்தி கொடுத்திருந்தோம். காத்து எந்த அளவுண்டா, காலையில மாலையில கொஞ்ச நேரம் பிரயாணம் செய்வது கொண்டு ரெண்டு மாசத்துடைய தூரத்தை கடந்து போய்த்திருந்தோம். காலையில மாலையில கொஞ்ச நேரம் பிரயாணம் செய்வது கொண்டு ரெண்டு மாதத்துடைய தொலை தூரத்தை கடந்து போய்த்திரலாம். குர்ஆன் அல்லாஹால சொல்லி காட்டுறான், காலையில மாலையில கொஞ்ச நேரம் பிரயாணம் செய்வாங்க, ரெண்டு மாதத்துல தூரத்தை கடந்து வைத்திருந்தோம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு நபி, அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு அற்புதத்தை கொடுத்திருந்தான். அவரோட தகப்பன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நீண்ட நாள பார்வை இல்லை, கண் பார்வை பெய்த்து இந்த செய்தி நபி யூசுப்புக்கு கிடைக்குது. அவங்க என்ன செஞ்சாங்க, தான் போட்டிருந்த அந்த கமீஸ் என்று சொல்லக்கூடிய நீளமான அங்கிய கலட்டி தன் சகோதரர்களிடத்துல கொடுத்தாங்க, இதை கொண்டு போய் வாப்பாட முகத்துல போடுங்க, அவருக்கு பார்வை கிடைக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல இதை சொல்லி காட்டுறான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், இத ஹபூபி கமீஸி ஹாதா ஃபல்கூஹு அலா வஜ்ஹி அபி அதி பஸீரா. இப்படியாக ஒவ்வொரு நபிக்கும், அவர் உண்மையானவர், அவர் அல்லாஹ் தான் அனுப்பி வைத்தான், அவர் யாரும் தந்த இஷ்டப்படி வரல என்ற விஷயத்தை மக்கள் புரிந்து கொள்வதற்காக அற்புதங்களை மூஜிசாத்துக்கள் அல்லாஹ் கொடுத்து உறுதிப்படுத்தினார். அந்த நபிமார்கள் கடைசியானவங்க தான் ஹஸ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க தான் கடைசி நபி. அவங்களுக்கு பின்னால எந்த நபியுமே கிடையாது. குர்ஆனில் அல்லாஹு தஆலா திட்ட தெளிவாக சொல்லிட்டார், மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும் வலாக்கின் ரசூலல்லாஹி வ காத்தமன் நபியீன். இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களுக்கெல்லாம் இறுதியானவர், நபிமார்களுக்கெல்லாம் முத்திரையானவர். எப்படி ஒரு கடிதத்தை எழுதி அதுல சீலை வச்சு அதுல முத்திரையை பதிச்சிட்டா அதுக்கு பிறகு ஒன்றும் எழுத முடியாதோ, இதே மாதிரி ஹஸ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்திரை நபி, ஹாத்தமுன் நபியின்னு மோதுவாங்க, சிலவங்க ஹாத்திமுன் நபியின்னு மோதுவாங்க. அவங்க தான் நபிமார்கள் இறுதியானவர், அல்லது அவர் தான் நபிமார்கள் முத்திரையானவர். எது எப்படியோ ஹஸ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கடைசி நபி. அவர்களுக்கு பின்னால யாராவது ஒருவன் நான் நபி என்று வாதிட்டான் என்று சொன்னா அவன் பகிரங்கமான பொய்யன் என்பதில் அனுவலும் சந்தேகம் கிடையாது. நபி அவங்க சொன்னாங்க, நான் தான் கடைசி நபி, லா நபி பஅதி, எனக்கு பின்னால எந்த நபியுமே கிடையாது. சொன்னாங்க எனக்கு பின்னால 30 பொய்யர்கள் உலகத்துக்கு வருவாங்க, 30 பொய்யர்கள் வருவாங்க. அந்த பொய்யர்கள் நான் நபி என்று வாதாடுவாங்க, ஆனா நான் தான் கடைசி நபி, எனக்கு பின்னால் எந்த நபியுமே கிடையாது. அந்த வகையில தான் முசைலமத்துல் கர்தாப் என்று சொல்லக்கூடிய பொய் நபி வந்தான், அஸ்வதுல் அனசி என்று சொல்லக்கூடிய பொய் நபி வந்தான், மிர்சா குலாம் அஹமது காதியானி என்று சொல்லக்கூடிய அந்த காதியானி இயக்கத்துடைய இஸ்தாபகர் அந்த பொய்யன் மிர்சா குலாம் அஹமது காதியானி என்பவன் வந்தான். இவர்கள்லாம் பொய்யர்கள் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. வரலாறு அவர்களை பொய்ப்பிச்சே இருந்தது. இந்த நபிமார்களுடைய வரிசையில வந்தவங்க தான் ஹஸ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவங்க தான் நபிமார்கள் எல்லாம் ஆக சிறப்புக்குரியவர்கள், நபிமார்கள் எல்லாம் ஆக உயர்வானவங்க. இவங்களை அல்லாஹு தஆலா சிறப்பாக்கின மாதிரி, கண்ணியமாக்கின மாதிரி உலகத்தில் வேறு யாரையுமே அல்லாஹ் சிறப்பாக்கல. நபி அவங்களுடைய அந்தஸ்து லேசான அந்தஸ்து இல்லை. எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கண்ணியப்படுத்திருக்கிறான்டா, குர்ஆனில் எங்கேயாவது ஒரு இடத்துல அல்லாஹு தஆலா நபி அவங்களோட பெயரை சொல்லி அழைத்ததில்லை. நீ குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்தில் பாருங்க, ஒரு இடம் கூட கிடையாது அல்லாஹு தஆலா யா முஹம்மது, முஹம்மது அவர்களே என்று அழைத்ததாக. மற்ற நபிமார்களை அழைக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா தாராளமாக அவனோட பெயரை சொல்லி அழைப்பார், யா ஜக்கரியா, யா யஹ்யா, யா இப்ராஹிம், யா நூஹு, யா மூசா, மூசா அவர்களே, இப்ராஹிம் அவர்களே, ஜக்கரியா அவர்களே. ஆனா குர்ஆனில் எப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அழைப்பானோ அந்த வாசகத்தை மாத்துவார். சொல்லுவான், யா யுஹன் நபியு, நபித்துவம் கொடுக்கப்பட்டவர், யா யுஹர் ரசூலு, ரிசாலத் என்ற தூதுவத்தை ஏந்தி வந்தவரே, யா யுஹல் முஸ்ஸம்மில், போர்வை போத்தி இருப்பவரே, யா யுஹல் முத்தஸ்ஸிர், போர்வை போத்தி இருப்பவரே, யாசீன், யாசீனே, தாஹா, தாஹாவே என்றுதான் அல்லாஹ் நபி அவர்களை அழைப்பார். மற்ற நபிமார்கள் மீது அல்லாஹால சலாம் சொல்லியிருக்கிறார். நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அல்லாஹால சலாம் சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த இரண்டு சலாம்களுக்கு மத்தியில பாரிய வித்தியாசம். எப்ப அல்லாஹு தஆலா மற்ற நபிமார்களுக்கு சலாம் சொல்லுவானோ அவங்களோட பேரை சொல்லித்தான் சலாம். சலாமுன் அலா மூசா வ ஹாரூன், மூசா அவர்கள் மீதும் ஹாரூன் அவர்கள் மீதும் சலாம் உண்டாகட்டும். சலாமுன் அலா இப்ராஹிம், இப்ராஹிம் அவர்கள் மீது சலாம் உண்டாகட்டும். சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன், நூஹ் அவர்களுக்கு சலாம் உண்டாகட்டும். ஆனா குர்ஆனில் எங்கேயுமே அல்லாஹு தஆலா சலாமுன் அலா முஹம்மது, முஹம்மது அவர்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்று சொல்லல. எப்பொழுது அல்லாஹு தஆலா நபி அவங்களுக்கு சலாம் சொல்ல விரும்பினானோ அந்த வாசகத்தையே மாத்தினான். சொன்னான், இன்னல்லாஹ வ மலாயிகதுஹு யுஸல்லூன அலன் நபியி, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய மலக்குகளும் அந்த பெரிய நபியின் மீது ஸலவாத் சொல்வார். கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ஹஸ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா ஏராளமான அற்புதங்களை கொடுத்தார், ஏராளமான மொஜிசாத்துக்களை கொடுத்தார். எந்த நபிக்கும் கொடுக்காத அளவு ஹஸ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மொஜிசாத்துக்கள், அற்புதங்களை கொடுத்தார். அந்த அற்புதங்கள்ல ஆக சிறந்த அற்புதம் தான், எந்த நபிக்கும் அல்லாஹ் கொடுக்காத அற்புதம் தான், காலத்தினால் மனிதர்களுடைய சிந்தனையினால எந்த மாற்றத்தையும் செய்ய முடியாத அற்புதம் தான் பரிசுத்தமான அல் குர்ஆன். மத்த நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா என்னதான் பெரிய மோஜிசாத்துக்களை கொடுத்துட்ட போதிலும், எப்ப அந்த நபி உலகத்தை விட்டு போனாரோ அன்றோடு அந்த மோஜிசாவும் போயிட்டு. ஆனா ஹசரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த மோஜிசா இந்த குர்ஆன் இருக்கித்தானே, இது கியாம நாள் மட்டுக்கும் இந்த பூமியில நிலைத்திருக்கும். ஒரு நுக்குத்தாவை கூட யாராலும் மாற்ற முடியாது. இந்த குர்ஆனுடைய விசேஷம் என்ன என்றார், இந்த குர்ஆனுடைய விசேஷம் என்ன என்றார், இந்த குர்ஆனுடைய விசேஷம் என்ன என்றார், குர்ஆன் எங்கெல்லாம் சம்பந்தப்படுமோ அதெல்லாம் சிறப்புக்குரியதாக ஆகும். சொல்லக்கூடிய விஷயத்தை அவதானமாக செவிசாயத்து கேளுங்க. குர்ஆனுடைய விசேஷம் என்ன என்றா, குர்ஆன் எதனோட எல்லாம் சம்பந்தப்படுமோ அதெல்லாம் சிறப்புக்குரியதாக இருக்கும். என்றா கோடான கோடி மலக்குகள் இருக்கிறாங்க, அந்த மலக்குகள்ல அல்லாஹு தஆலா குர்ஆன் கொண்டு வருவதற்கு தெரிவு செஞ்ச மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். எனவேதான் மலக்குகள் ஆக சிறந்தவர், மலக்குகளுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். 100,000 மேற்பட்ட நபிமார்கள் இருக்கிறாங்க, 100,000 மேற்பட்ட நபிமார்கள் இருக்கிறாங்க. இந்த நபிமார்களில் அல்லாஹு தஆலா குர்ஆன் இறக்கி வைக்கப்படுவதற்கு தெரிவு செஞ்ச ஒரே ஒரு நபி முஹம்மது ரசூலுல்லா. எனவேதான் நபிமார்கள் சிறந்தவர் முஹம்மது ரசூலுல்லா. அல்லாஹு தஆலா இந்த பூமியில ஏராளமான இடங்களை படைச்சிருக்கிறார். எத்தனையோ ஊர்கள் இருக்கு, எத்தனையோ நகரங்கள் இருக்கு, எத்தனையோ கிராமங்கள் இருக்கு, எத்தனையோ குக்கிராமங்கள் இருக்கு. ஆனா குர்ஆன் இறக்கி வைப்பதற்கு அல்லாஹு தஆலா தெரிவு செஞ்ச ஊரு, தெரிவு செஞ்ச இடம் மக்கா முக்கர்ரமா. எனவேதான் ஊர்கள் ஆக சிறந்த ஊரு மக்கா முக்கர்ரமா. அல்லாஹு தஆலா குர்ஆன் இறக்கி வைப்பதற்கு தெரிவு செஞ்ச மாசம் ரமலான். எத்தனை மாசம் இருக்கு, சுமார் 12 மாசங்கள் இருக்கு. முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர் என்று எத்தனையோ மாசங்கள் இருக்கின்றன. ஆனா இந்த மாசங்கள்ல அல்லாஹு தஆலா குர்ஆன் இறக்கி வைப்பதற்கு தெரிவு செஞ்ச மாசம் ரமலான் மாதம். எனவே மாசங்கள்ல சிறந்த மாசம் ரமலான். இந்த குர்ஆன் அல்லாஹு தஆலா இறக்கி வச்சது லைலத்துல் கத்ருடைய இரவு. ஒரு வருஷத்துல 300 மேற்பட்ட இரவுகள் இருக்கின்றன, 364, 365 இரவுகள் இருக்கின்றன. இந்த இரவுகளில் அல்லாஹு தஆலா குர்ஆன் இறக்கி வைப்பதற்கு தெரிவு செஞ்ச இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு. இனி இரவுகள் ஆக சிறந்த இரவு லைலத்துல் கத்ர். இந்த குர்ஆன் இறக்கி வைப்பதற்கு அல்லாஹு தஆலா தெரிவு செஞ்ச உம்மத்து இந்த உம்மத்து, ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாகிய நாங்க. எனவே உம்மத்துக்கு ஆக சிறந்த உம்மத்து, ஹைர் உம்மத்து, ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்து. ஏன் அல்லாஹ் குர்ஆன் இறக்கிறதுக்கு தெரிவு செஞ்ச, குர்ஆனை கொண்டு வந்த மலக்கு நபிமார்கள் சிறந்தவர், மலாயிக்கமார்கள் சிறந்தவர், குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட நபி நபிமார்கள் சிறந்தவர், குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட ஊரு இடங்கள்ல சிறந்தது, குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாசம் மாசங்கள்ல சிறந்தது, குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட இரவு இரவுகள்ல சிறந்தது, குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட உம்மத்து உம்மத்துக்கள்ல சிறந்தது. இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள யார் குர்ஆனை கற்றுக்கொள்றாரோ, இல்லாட்டி உங்களை யார் குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறாரோ அவர் தான் உங்கள ஆக சிறந்தவர் சொன்னாங்க. ஹைருக்கும் மந்த அல்லமல் குர்ஆன வஅல்லமஹூ, உங்கள் ஆக சிறந்தவர் யாருண்டா, பணம் உள்ளவர் அல்ல, பட்டம் உள்ளவர் அல்ல, சொத்துக்கள் உள்ளவர் அல்ல, உங்கள் ஆக சிறந்தவர் ஹைருக்கும் மந்த அல்லமல் குர்ஆன, குர்ஆனை கற்றார், குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறார். இவர்தான் மனிதர்கள் ஆக சிறந்தவர். கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே, தாய்மார்களே சகோதரர்களே, குர்ஆனுடைய விசேஷம் இல்லை. குர்ஆன் எங்க சம்பந்தப்படுமோ அதெல்லாம் மதிப்புக்குரியதாக சிறப்புக்குரியதாக ஆகிவிடும். இந்த குர்ஆனுடைய மகத்துவ, இந்த குர்ஆன்டா என்ன, குர்ஆன்டா என்ன, அல்லாஹ் குர்ஆனை பத்தி குர்ஆன்ல சொல்லுவார், மா ஹுவ பிகௌலி ஷாயிர், இவர் கவிஞருடைய வார்த்தை அல்ல, வலா பி கௌலி காஹின், குறி சொல்லக்கூடிய சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒருவருடைய பேச்சு அல்ல, வமா ஹுவ பி கௌலி ஷைத்தானிர் ரஜீம், எடுத்தறியப்பட்ட ஷைத்தானுடைய வார்த்தையும் அல்ல குர்ஆன். அப்ப குர்ஆன்டா என்ன? குர்ஆனுக்கு குர்ஆன்ல அல்லாஹு தஆலா வரைவிலக்கணம் சொல்லுவார். குர்ஆன்ல குர்ஆனை பத்தி அல்லாஹு தஆலா வரைவிலக்கணம் சொல்லுவார். இன்னஹு லதன்ஸீலு ரப்பில் ஆலமீன் نزل به الروح الأمين على قلبك لتكون من المنذرين بلسان عربي مبين. إذا قرآنك قرآن لا الله سنة وراء ولكن إنه لتنزيل رب العالمين أهل الطار هل رجحن ركين ده. إذا كنت من ذلك يارس نزل به الروح الأمين ملائكة مارا هل تليور جبريل عليه السلام هل سرب پير اندريك روح الأمين. அந்த ரூஹுல் அமீன் என்ற ஜிப்ரீல் தான் கொண்டு வந்தார். யாரிடத்தில் ஒப்படைத்தார்? அல்லாஹ் கல்பிக்கு. மனிதருள் மாணிக்கம், மனித நேயத்தின் இருப்பிடம் ரசூல்மார்களுடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கையில இல்ல, அவருடைய கல்புல. மனிதர்களுடைய உடல் உறுப்புகள்ல ஆக சிறந்த பகுதி தான் கல்பு, உள்ளம், இதயம். இது சீரானா எல்லாம் சீராகும், இது சீர்கட்டா எல்லாமே சீர்கட்டு போய்த்திடும். இந்த நிலையில ரசூலுல்லாஹ்வுடைய கல்புல இந்த குர்ஆன் இறங்கிச்சு. எந்த பாசை? அல்லாஹ் சொல்லுவான், பாசைகளுக்கு எல்லாம் ஆக தலை சிறந்த பாசை தான் அரபு பாசை. உலகத்தில் எத்தனை பாசைகள் இருக்கின்றன, இந்த பாசைகள் ஆக சிறந்த பாசை அரபு. குர்ஆன் இறக்கிறதுக்கு அல்லாஹ் தெரிவு செஞ்ச பாசை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறதுக்கு அல்லாஹ் தெரிவு செஞ்ச பாசை, சஹாபாக்கள் பேசுறதுக்கு அல்லாஹ் தெரிவு செஞ்ச பாசை, இந்த பூமியில சிறந்த ஊராகிய மக்காவாசிகள் பேசுறதுக்கு அல்லாஹ் தெரிவு செஞ்ச பாசை, மதீனா முனவரால் உள்ள மக்கள் பேசுறதுக்கு தெரிவு செஞ்ச பாசை, சுவர்க்க வாசிகள் பேசுறதுக்கு அல்லாஹ் தெரிவு செஞ்ச பாசை. அல்லாஹ் சொல்லுவான், பிலிசானின் அரபியின் முபீன், செட்ட தெளிவான அரபு பாசையில் இந்த குர்ஆன் நாங்கள் இறக்கிறோம். அகிலத்தாருடைய ரப் இறக்கினார், மலாய்க்காபாசனை தலைவர் கொண்டு வந்தார், நபிமார்களுடைய தலைவருடைய உடல் உறுப்புகள்ல தலையான பகுதியாகிய கல்வளவு படைத்தார். பாசைகள்ல சிறந்த பாசையாகிய அரபு பாசையை கொண்டுதான் இந்த குர்ஆன் இறங்கிச்சு. கண்ணியமான சகோதரர்களே, இந்த பரிசுத்தமான குர்ஆனுடைய மகத்துவம் எங்கட உள்ளத்துல பதிய வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா குர்ஆனில் குர்ஆன் மீது சத்தியம் பண்றான். குர்ஆனில் குர்ஆன் மீது ஏராளமான சத்தியங்கள் இருக்கு. அல்லாஹு தஆலா ஒன்றில் சத்தியம் செய்கிறானாம் என்று சொன்ன அர்த்தம் அதனுடைய மகத்துவத்தை எங்களுக்கு புரிய வைக்கிறான். அல்ல எப்படி சத்தியம் பண்ணினான்? ஹகீம், நாணம் மிக்க குர்ஆனில் சத்தியம். குர்ஆனில் மஜீத், கீர்த்தி மிக்க குர்ஆனில் சத்தியம். சாத், வல் குர்ஆனில் ஜிக்ர், ஜிக்ருடைய குர்ஆன் மீது சத்தியம். இதெல்லாம் குர்ஆன்ல சத்தியம் பண்ண இடங்கள். ஹாமீத், வல் கிதாபில் முபீன், விஷயங்களை திட்ட தெளிவாக விளங்கப்படுத்தக்கூடிய இந்த வேதத்தில சத்தியம். வத்தூர், வ கிதாபில் மஸ்தூர், ஃபி ரக்கிம் மன்ஷூர், வல் பைத்தில் மஹ்மூர், தரத்தப்பட்ட ஏட்டில் எழுதப்பட்ட வேதத்தில் சத்தியம், சத்தியம், சத்தியம். இது குர்ஆன்ல நேரடியாக அல்லாஹ் குர்ஆன்ல சத்தியம் பண்ணின இடங்கள். இன்னும் சில சத்தியங்கள் இருக்கின்றன, அது ஒரு வித்தியாசமான சத்தியம், அற்புதமான சத்தியம். அது அவ்வளவு பெரிய சத்தியத்தை செஞ்சு போட்டும் அல்லாஹு தஆலா என்னத்தை பத்தி பேசுவான்? இந்த குர்ஆனை பத்தி தான் பேசுவான். உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க, அல்லாஹ் ஒருத்தர் இப்படி சத்தியம் பண்ணுகிறார், நட்சத்திரங்கள் வந்து விழக்கூடிய இடங்களில் அல்லாஹ்வாகிய நான் சத்தியம் பண்ணுவேன், கோடான கோடி நட்சத்திரங்கள் உள்ளன, எந்த நட்சத்திரம் எந்த இடத்தில் எந்த நேரத்தில் எப்படி வந்து விழுமோ அது அவனுக்கு தான் தெரியும். அல்லாஹ் சொல்லுவார், நட்சத்திரங்கள் வந்து விழக்கூடிய இடங்களில் அல்லாஹ்வாகிய நான் சத்தியம் பண்ணுவேன். சத்தியம் பண்ணிட்டு என்ன சொன்னது? சத்தியத்தை புகழ்றான். இது சும்மா சத்தியம் இல்ல, இது சாதாரணமான ஒரு அமைச்சர் செஞ்ச சத்தியம் இல்ல, ஒரு ஜனாதிபதி செஞ்ச சத்தியம் இல்ல, ஒரு படிச்சால் செஞ்ச சத்தியம் இல்ல, வானத்துக்கும் பூமிக்கும் சொந்த காரணம் அல்லாஹ் செஞ்ச சத்தியம். வைன்னஹு லகஸமுன், இது சும்மா சத்தியம் இல்ல, லவ் தஅலமூன அலீம், நான் செஞ்ச சத்தியம் பெரிய சத்தியம். அல்லாஹ் சொல்றான், மகத்தான சத்தியம், உயர்வான சத்தியம். இவ்வளவு பெரிய சத்தியத்தை செஞ்சு போட்டு அந்த சத்தியத்துக்கு பின்னால் அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா, இன்னஹு லகுர்ஆனுல் கரீம், இந்த குர்ஆனை நீங்க சாதாரணமா நினைச்சு கொள்ளாதீங்க, இது சங்கையான குர்ஆன், இது பொறுமதியான குர்ஆன், இது கண்ணியத்துக்குரிய குர்ஆன். ஒரு இடத்துல இப்படி சத்தியம் பண்ணினார், நீங்க எதையெல்லாம் பாக்குறீங்களோ அதிலே எல்லாம் நான் சத்தியம் பண்ணுவேன், எதிலேயெல்லாம் நீங்க பாப்பீங்களோ அதிலே எல்லாம் நான் சத்தியம், வமாலா துபுசிரோட், நீங்க எதையெல்லாம் பார்க்க மாட்டீங்களோ அதிலே எல்லாம் நான் சத்தியம். அப்ப நாங்க எதை பார்க்கிறோம், வானத்தை பார்க்கறோம், பூமியை பார்க்கறோம், மலையை பார்க்கறோம், கடலை பார்க்கறோம், ஆத்தை பார்க்கறோம், மரத்தை பார்க்கறோம், மனிதர்களை பார்க்கறோம், மரம் செடி கொடிகளை பார்க்கறோம். அல்லாஹ் சொல்றான், உங்களோட கண்களுக்கு எதெல்லாம் புலப்படுவதோ அத்தனை நான் சத்தியம் பண்ணுவேன். உங்களோட கண்களுக்கு எதெல்லாம் புலப்படாதோ, உங்களோட பார்வைக்கு எதெல்லாம் எட்டாதோ, நீங்க எதையெல்லாம் பார்க்க மாட்டீங்களோ அதிலேலாம் நான் சத்தியம் பண்ணுவேன். அல்லாஹ் பாக்கிறோமா, பார்க்க முடியல, மலக்களை பாக்கிறோமா, ஜின்களை பாக்கிறோமா, பூமி கீழே என்ன இருக்கு, வானத்துக்கு மேல என்ன இருக்கு, அரிசி குருஷி கலமு லவுல் மௌபூல் சுவர்க்கம் நரகம், இதெல்லாம் கண்களுக்கு விளங்குதில்லை, பார்வைக்கு புலப்படுகிறதில்லை. அல்லாஹ் சொல்லுவான், நீங்க பாக்குறதுலயும் நான் சத்தியம் பண்ணுவேன், நீங்க பாக்காட்டிலையும் நான் சத்தியம் பண்ணுவேன். இவ்வளவு பெரிய சத்தியத்தை செஞ்சு போட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம், இந்த குர்ஆனை நீங்க சாதாரணமா நினைச்சு கொள்ளாதீங்க, இது மாணவர் கோன் ஜிப்ரீல் அல்லாஹிடத்திலிருந்து கொண்டு வந்த வார்த்தை. ஒரு இடத்துல இப்படி சத்தியம் பண்ணினார், திருப்பி அனுப்புற வானத்தில் நான் சத்தியம் பண்ணுவேன், திருப்பி அனுப்புற வானம், நாங்க என்னத்தை செஞ்சாலும் அது வானத்துக்கு போகும். சொல்லுவாங்க, இன்னைக்கு நாங்க அலைபேசியில பேசுறோம், இன்னைக்கு எத்தனை சேட்டலைட் அத்தி இதுன்னெல்லாம் இருக்கு, எல்லாம் மேல போய் தான் கீழே வருது. அல்லாஹ் தஆலா சொல்றான், திருப்பி அனுப்புற வானத்தின் மீது சத்தியம், போதெல்லாம் திரும்பி வருது. வல்அர்லி ராத்தி ஸதஈ, பிளந்து போற பூமியில சத்தியம், பூமி எப்படி பிளந்து போகும், வெடிச்சு போகும், ஒரு வித்தை போட்டா அது அப்படியே வெடிச்சு உள்ளுக்கு எடுக்குது, ஒரு வித்து வெளியே வாரேண்டா பூமி வெடிச்சு வெளியே வருகிறது. இந்த தென்னை மரம், இந்த தென்னை மரத்துல தேங்காய போட்ட உடனே அதுல உள்ள அந்த நட்டு அது பூமி வெடிச்சு வெளியே வந்துருக்கு. அல்லாஹ் சொல்றான், திருப்பி அனுப்புற வானத்துல நான் சத்தியம் பண்ணுவேன், வெடிச்சு போற பூமியில சத்தியம் பண்ணுவேன். ஒரு வித்தியாசமான சத்தியத்தை செஞ்சு போட்டு என்னத்த சொல்றான், இந்த குர்ஆன் இதுக்குத்தானே, இதுதான் தீர்க்கமான பேச்சு, இதுதான் முடிவான பேச்சு. இது விளையாட்டு இல்ல, அல்லாஹ் சொல்லுவான், இது விளையாட்டு இல்ல, இது கேள் இல்ல, இது கூத்து இல்ல, இது பலஹீனம் இல்ல, இது தீர்க்கமான பேச்சு, முடிவான பேச்சு, இதுதான் குர்ஆன். சகோதரர்களே தாய்மார்களே, இந்த பூமி அசையக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்வினால் நட்டப்பட்டவைகள் தான் மலைகள், மலை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவார், வல் ஜிபால அவுதாதா, நாங்க மலைகளை முளைகளாக ஆக்கியிருக்கிறோம். வித்தியாசமான மலைகள் உலகத்தில் உள்ளன, வெள்ள மலை இருக்கு, சிவப்பு மலை இருக்கு, கருப்பு மலை இருக்கு, இதெல்லாம் குர்ஆனிலே சொல்லி காட்டுறார். வமினல் ஜிபால் ஜுததுன் பீலுன் வஹம்ருன், வெள்ள மலை இருக்கு, கருத்த மலைகள் இருக்கு, சிவப்பு மலைகள் இருக்கு. நாங்க துருக்கிக்கு போய் இந்த நேரத்தில் பார்த்தோம், வெள்ள மலை, வெள்ள மலை, நம்ம நாட்டில் வெள்ள மலைகள் இல்லை. அப்பதான் இந்த குர்ஆன் இந்த ஆயத்துக்கு அர்த்தம் விளங்கிச்சு, சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹு தஆலா வெள்ள மலைகள் என்று சொல்லியிருக்கிறார், வெள்ள மலை. அங்க ஜோர்டானுக்கு போன நேரத்தில் பார்த்தோம், ஒரு வகையான கருப்பு மலைகள் இருக்கு, பயங்கரமான மலைகள். அந்த ஓர்ண சேர்க்கையில இச்சை ஓர்ண சேர்க்கையில ஆசை கொண்டு அழிக்கப்பட்ட லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த சமுதாயத்தினர் பகுதி, அந்த வாழ்ந்த அழிக்கப்பட்ட பகுதிக்கு நாங்கள் பார்த்தோம். அந்த பகுதியில் உள்ள மலைகளை பார்க்கல, அவ்வளவு பயங்கரமான மலைகள். அந்த மலைகளுடைய மேல் பகுதி கீழறிக்கு, கீழ்ப்பகுதி மேலறிக்கு, ஒரு வகையான கருப்பு நிறம் மாதிரி எல்லாம் இருக்கு. அப்படியான மலைகள், அப்படியான மலைகள் உலகத்தில் இருக்கு. அல்லாஹு தஆலா சொல்றான், நாங்க இந்த குர்ஆன ஏதாவது ஒரு மலையில இறக்கி வச்சிருந்தோம்னா அல்லாஹ் பயத்தால அதை தாங்க முடியாம அந்த மலை துண்டு துண்டா போயிருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபலின், நாங்க இந்த குர்ஆன் ஒரு மலையில இறக்கி வச்சிருந்தோம், நீங்க பாப்பீங்க அல்லாட பயத்தால துண்டு துண்டா உடைஞ்சு போகும் மலை. அதான் குர்ஆன். குர்ஆன் அல்லாஹு அக்பர். குர்ஆன் எப்படி எத்தனை மனுஷியாலும் போனாலும் அல்லாட உதவியால பேசலாம். குர்ஆன பத்தி அல்லாஹ் சொல்லுவான், தில்க ஆயாத்துல் கிதாபில் ஹகீம், அது ஞானம் நிறைந்த வேதத்தின் வசனங்கள். அது குர்ஆன், அதுல முன்னுக்கு முரண் இல்ல பின்னுக்கு முரண் இல்ல. அல்லாஹ் சொல்லுவான், இந்த குர்ஆன எந்த கோணத்துல எப்படி 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 ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தாலும் சரி ஒரு அணு அளவும் அதுல பிள்ளைய கண்டுபிடிக்க முடியாது. அல்லாஹ் சொன்னான், லா யாதீஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் கல்விஹி, இந்த குர்ஆனுக்கு முன்னாலேயும் பாத்தில் இல்ல, இந்த குர்ஆனுக்கு பின்னாலேயும் பாத்தில் இல்ல. பொய்யான செய்தி, வதந்தியான செய்தி அல்லது அறிவுக்கு மாற்றமான செய்தி குர்ஆன்ல கிடையவே கிடையாது. அல்லாஹ் சொல்வார், தன்ஸீலும் மின் ஹகீமின் ஹமீத், புகழப்பட்ட ஞானங்கள் நிறைந்த அல்லாஹ் இறக்கினது இந்த குர்ஆன். ஒரு இடத்துல சொல்லுவான், லவ் கான மின் இந்தி கைரில்லா, இந்த குர்ஆன அல்லாஹ் மட்டும் இறக்காம வேற யாராவது இறக்கியிருந்தா, லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா, இந்த குர்ஆன் நிறைய கருத்து வைத்து வந்திருக்கு. என்ன அப்படி ஒரு வசனம், என்ன இப்படி ஒரு வசனம், என்ன அது முரண்படுது, இது முரண்படுது. குர்ஆன நீங்க தலைகீழா பிரட்டி பார்த்தாலும் சரி, விடிய விடிய நீங்க குர்ஆன ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தாலும் சரி, குர்ஆன்ல ஒரு இடத்துல கூட ஒரு பிள்ளைய கண்டுபிடிக்க முடியாது. ஒரு ஆய்வாளர் இருந்தார், அவர் ஏராளமான புத்தகங்களை படிச்சிருக்கிறார், ஏராளமான புத்தகங்கள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான புத்தகங்களை அவர் வேலையே படிக்கிறது. அவருக்கு சில மக்கள் அறிமுகப்படுத்தினாங்க, நீங்க குர்ஆனையும் படிச்சா என்ன, குர்ஆனையும் படிச்சா நல்லது சரி என்று சொல்லி அவருக்கு குர்ஆன் கொடுக்கப்பட்டுச்சு. குர்ஆனை பிரட்டினார், பக்ரா சூரா அலிஃப் லாம் மீம் ஜாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன், இது இந்த வேதம் எந்த சந்தேகமே இல்லை, இறை பக்தியாளர்களுக்கு வழிகாட்டக்கூடியது என்ற வசனத்தை படித்தார். குர்ஆனை மூடி வச்சார், சொன்னார், நான் இஸ்லாத்துக்கு வரப்போறேன்டா, நான் இஸ்லாத்துக்கு வரப்போறேன்டா. மக்களுக்கெல்லாம் ஆச்சரியம், நீங்க குர்ஆனை பூர்த்தியா படிச்சு முடிக்கவும் இல்லையே, பூர்த்தியா படிச்சு குடிக்கவும் இல்லையே, ஒரு வசனத்தை தான் படிச்சீங்க, ஏன் இஸ்லாத்துக்கு வரப்போறேன்னு சொல்றீங்க. அவர் சொன்னாரு, நான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான புத்தகங்களை படிச்சிருக்கேன், அந்த புத்தகத்துல ஒன்று முதல் பகுதியில இல்லாட்டி கடைசி பகுதியில என்ன சொல்லுவாங்கன்னா, இதை நாங்க தான் எழுதிக்கிறோம், இதுல ஏதாவது கருத்து பிழைகள் இருந்தா இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது அபிப்பிராயம் இருந்தா இல்லாட்டி இதுல ஏதாவது வேற அபிப்பிராயங்கள் இருந்தா நீங்க சொல்லுங்க, நாங்க அடுத்த பதவியில திருப்தி கொள்வோம், அடுத்த பதவியில திருப்தி கொள்வோம் என்று எழுதுவாங்க. ஆனா இது எடுத்தெடுப்பிலேயே தாலிகல் கிதாபோ லாரைவீ, இதுல எந்த சந்தேகமுமே இல்லை என்று சொன்னா இது மனிதனால சொல்ல முடியாது. இது எவ்வளவு பெரிய படிச்சாலா இருந்தாலும் அவருக்கு இதை சொல்ல முடியாத இந்த வார்த்தைய அவர் எழுதின புத்தகத்துல இதுல எந்த சந்தேகமுமே இல்லை என்று, அதுல ஏதாவது எங்கேயாவது கருத்து பிழைகளோ இல்லாட்டி வசன பிழைகளோ எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும், இது இவ்வளவு தைரியமா சொல்றேன்டா, இது மனிதனால சொல்ல முடியாது, இது மனிதன் அல்லாத சக்தியால சொல்லப்பட்ட ஒன்றுதான், எனவே நான் இஸ்லாத்துக்கு வரேன், இஸ்லாத்துக்கு வந்துட்டேன். கனியமான சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த குர்ஆன் இந்த குர்ஆனுடைய விசேஷம் என்னென்றா, இந்த குர்ஆனுடைய விசேஷம் என்ன என்றார், குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட காலத்தில் இருந்து கியாம நாள் வரையில உலகத்தில் எந்த துறை மேலோங்கி இருக்குமோ அந்த துறையை விட முந்தித்தான் குரான் இருக்கு. குரான் விசேஷம் அது. குரான் இறக்கி வைக்கப்பட்ட காலத்தில் இருந்து கியாம நாள் வரையில இந்த உலகத்தில என்ன கலையோ எந்த துறையோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுமோ அதை மிகைச்சித்தான் குரான் இருக்கு. இது குரானுடைய விசேஷம். இது குரான்ல நாலு வசனம் வரும். இந்த நாலு வசனத்துல குர்ஆன் தெட்ட தெளிவா சவால் போடுது, சவால் விடுது. ஏழு மண்டா இந்த குர்ஆன் போல ஒன்று கொண்டு வாங்கணும் பாபு. நபியாவுடைய வசனங்களை பின்னுக்கு போது நிஷா அல்லா. அதுக்கிடையில் ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்வது, உலகத்தில் ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு துறைக்கும் ஒரு முக்கியத்துவம் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த காலத்தில் ஆகப்பெரிய முக்கியத்துவம் எதுக்குன்னா கவிதை எழுதுறது. கவிஞர்கள் புலவர்களுக்கு தான் ஆகப்பெரிய முக்கியத்துவம். யாருடைய கவிதையாவது மிக சிறப்பாக மிக பொருத்தமானதாக இருந்தா என்ன செய்வாங்க, அது அப்படியே காபாவில் தொங்க போடுவாங்க. அதை கண்ணியப்படுத்தி மதரசால ஓதக்கூடிய மாணவர்களுக்கு தெரியும், உலமாக்களுக்கு தெரியும், சபுல் முஅல்லகாத்னு சொல்லி ஏழு கவிதை தொகுப்பு காபாவில் தொங்க விடப்பட்டுச்சு. அந்த காலத்தில் எப்படிப்பட்ட கவிஞர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்தாங்கன்னு சொன்னா, எனக்கு ஓதி தந்த ஹஸ்ரத் சொல்ல ஒரு சம்பவத்தை நான் கேட்டிருக்கிறேன். அல்லாஹு ஆலம். ஜாஹிலியா காலத்தில் ஒரு கவிஞர் இருந்தார், பெரிய கவிஞர். அவருடைய பெயர் இம்ரவுல் கைஸ். இம்ரவுல் கைஸ் பெரிய கவிஞர். அவரை ஒரு சந்தர்ப்ப ரெண்டு பேரு அவரை கொல்றதுக்கு கடத்திட்டு போயிட்டாங்க. அவரை கொல்றதுக்கு கடத்திட்டு போறாங்க. இப்ப கொல்லப்பட போறோம். அவட்ட கேட்கப்பட்டுச்சு, உங்களுக்கு ஏதாவது கடைசி ஆசைகள் இருக்குதா அப்படின்னு, உங்களுக்கு கடைசி ஆசைகள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி அவட்ட கேட்கப்பட்டுச்சு. அவர் சொன்னாரு, எனக்கு பெரிய ஆசை ஒன்றும் இல்லை, ஆனா எனக்கு ரெண்டு பெண் மக்கள் இருக்கிறாங்க, நான் ஒரு கடிதம் ஒன்று தாரு, அந்த கடிதத்தை நீங்க கொண்டு அவங்கள்ட்ட கொடுத்துடணும். அப்ப சரின்னு சொல்லி அனுமதி கொடுத்தாங்க. இவர் கடிதத்தை எழுதுறார். இவங்க நினைச்சாங்க, இவரு தான் கடத்தப்பட்ட செய்தி, தான் கொல்லப்பட போகக்கூடிய செய்தி, இதை எல்லாத்தையும் இவர் எழுதுவாரு அப்படித்தான் நினைச்சாங்க. அவர் அப்படி ஒன்றுமே எழுதல, அந்த பேப்பர் எடுத்து ஒரு கவிதையின்னு எழுதினார். கவிதையை பூர்த்தியா எழுதவும் இல்லை, ஒரு வரி, ஒரு வரி கவிதையில ஒரு அடி, அந்த ஒரு அடியும் முழுமையாக எழுதல. அவர் எழுதின எப்படி என்றா இவ்வளவுதான் எழுதினார். எபனத்தம்ரல் கைசி இன்ன அபாக்குமா, இவ்வளவுதான் எழுதினார். என்ன அர்த்தம்? இம்ரவுல் கைசுடைய இரண்டு பெண் மக்களே, இம்ரவுல் கைசுடைய இரண்டு பெண் மக்களே, இதை பார்த்தா என்ன ஒன்றுமே இல்லை, கடத்தப்பட்ட செய்தியும் இல்லை, கொல்லப்படக்கூடிய செய்தியும் இல்லை, இன்னார் என்ன கொல்ல போறான செய்தியும் இல்லை. இப்ப இவரை கொண்டுட்டாங்க, பார்த்தாங்க, இதை நாம கொண்டு போய் கொடுக்கறதுல எந்த பாதிப்பு நமக்கு இல்லை, எடுத்துட்டு போறோம். அவரை வீட்டுக்கு போனா அவர் ரெண்டு பெண் பிள்ளைகளும் மாவு இடிச்சு கொண்டிருக்கிறாங்க. கடிதத்தை ஒப்படைச்சாங்க, உங்களோட வாப்ப தந்தாங்க உங்களுக்கு கொடுக்கட்டாமன்னு. ஒருத்தி வாங்கி அந்த கடிதத்தை படிச்சாங்க. எப்புடத்தம்பல் கைசி இன்ன பாக்குமா, இம்ரவுல் கைசுடைய ரெண்டு பெண் மக்களே. ரெண்டு படித்தவள் கவிதையினுடைய அடுத்த தொடர் அவரை அவளே ஆரம்பிச்சாள். எப்படி ஆரம்பிச்சால், கதீலுன், கொல்லப்பட்டு விட்டார், கொல்லப்பட்டு விட்டார். அடுத்த மகள் அடுத்த கவிதையை ஆரம்பிக்கிறாள். எப்படி ஆரம்பிக்கிறாள்? ஃபைனல் காத்திலானி லதைக்குமா, கொலை செஞ்ச கொலையாளிகள் ரெண்டு பேரும் முன்னுக்கு தான் நிற்க, கையில் இருந்த ஆயுதங்களால ரெண்டு பேரையும் அடிச்சு கொண்டே போட்டாங்க. ஏன் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு, இந்த கவிதை இப்படி ஆரம்பிச்சா இந்த கவிதை இப்படிதான் முடியும். அப்படி டேலண்ட் மாப்பா இப்படி ஆரம்பிச்சிருக்கிறார், இம்ரவுல் கைசுடைய ரெண்டு பெண் மக்களே என்று ஆரம்பிச்சா அந்த கவிதை எப்படி முடியும்? அடுத்த அடி கத்தியிலும், அது கொல்லப்பட்டுட்டாருந்தா முடியும். அவ்வளத்துக்கே வாப்பாக்கு பாரமா பழிக்கு பழி வாங்கி போட்டாங்க. இப்படிப்பட்ட கவிஞர்கள் வாழ்ந்த காலத்தில் தான் இந்த குர்ஆன் இறங்குது. இறங்கினா இப்ப சிலவங்களுக்கு வேணுமென்ற பிடிவாதம் ஒன்று, நபி அவங்க மீது சொந்த கோபம். இவர் யாரு நமக்கு புத்தி சொல்றது? இவர் ஆனாதையா வளர்ந்தவர், இவர் வாப்பா மௌத்து, இவர் ஏழை, இவர் ஆடு மேய்ச்சவர், இவர் இப்ப நபி என்று வந்துகிட்டு நமக்கு புத்தி சொல்றாரு அப்படி என்று சொல்லி இந்த சொந்த கோபத்தில் என்ன விமர்சனம் சொன்னாங்க? இல்ல, இவர் இட்டு கட்டிட்டாரு. இவருக்கு அரபியல் அல்லாத அஜமியல் தான் இந்த குர்ஆனை படிச்சு கொடுக்கிற இவருக்கு. இவர் முன்னே வேதங்கள்ல கொப்பி கட்டு அடிச்சுதான் இந்த சொல்றாரு அப்படி என்று சொல்லி கதையை அளந்துட்டாங்க. கதையை அளந்தா இப்ப அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்கினான். நீங்க கதை அளக்குறீங்க தானே, இந்த குர்ஆன் முகம்மது கொண்டு வந்தது, அவர் இட்டு கட்டினரண்டு, அவருக்கு செய்யல உங்களுக்கு செய்யலாரு, அப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்? அல்லாஹ் சொல்றார், ஃபல்யதூ பிஹதீஸின் மிஸ்லிஹி, ஏலுமண்டா இந்த குர்ஆன போல ஒன்று நீங்க கொண்டு வாங்கின பாபா. சவால் போட்டோம், சவால் போட்டா இப்ப அந்த சவாலை அவங்களால நிறைவேற்ற முடியாது. என்ன செஞ்சாங்க? குர்ஆனை கொண்டு வரல, குர்ஆனை போல ஒன்றை கொண்டு வரல, ஆனா கதையை நிப்பாட்டின பாடில்ல. சிலாக்கள் வீக்காதான அப்படி விமர்சனம் செய்வாங்க, ஆனா விமர்சனத்தை திருத்த மாட்டாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அடுத்த வசனத்தை இறக்கினா என்ன வசனம்? அம் யகூலூன ஃப்தரா, நீங்க சொல்றீங்க இந்த முஹம்மது குர்ஆன் இட்டு கட்டினாரு. நான் உங்களுக்கு சொல்றேன், குல் ஃபாது பி அஷ்ரி ஸ்வரி மிதலிஹி, இந்த குர்ஆன போல ஒன்றை கொண்டு வர தேவையில்லை. நீங்க இந்த குர்ஆனில் உள்ள பத்து அத்தியாயம், பத்து சூரத்து, குல்லுல்லாஹது, குல்லோபி பலக்கு, குல்லோபி பின்னாசு, இன்னாத்தைனா, இப்படி குர்ஆன்ல பத்து சூரத்தை போல கொண்டு வா பாவம். அப்பையும் சொல்லுவாங்களே, பொட்டி ஓட்ட வாய்க்கட்டு பழம் உண்டு, பொட்டி ஓட்ட வாய்க்கட்டு பழம். குர்ஆன மாதிரி ஒன்றை கொண்டு வரல, ஆனா சொன்னாலும் இட்டு கட்டி போட்டார், இட்டு கட்டி போட்டார். அப்ப அல்லாஹ் ஆயத்தை இறக்கிதான், சரி நீங்க முழு குர்ஆனையும் போல ஒன்றை கொண்டு வரவானா, குர்ஆன்ல உள்ள பத்து அத்தியாயத்தை போல ஒன்றை கொண்டு வரவானா, நீங்க ஏழுமண்டா இந்த குர்ஆன்ல உள்ள ஒரு சூரத்தை, அது சூரத்து இன்னாத்தேனா கல்கோதர மாதிரி ஒரு சூரத்தை கொண்டு வாங்கல பாபு, உங்களுக்கு ஏழுமண்டா. சவால் போட்டோம். அல்லாஹ் சொன்னான், அம் யகூலூன ஃப்தரா, குல் ஃஅது பிசூரத்தி மிஸ்லிஹி, இந்த குர்ஆன்ல உள்ள ஒரு சூரத் உண்டு. அப்பையும் அவங்களுக்கு ஏலாம போயிட்டு, அல்லாஹு தஆலா கியாம நாள் வரையில வரக்கூடிய எல்லா மக்களும், அது செல்வந்தர்கள், ஆட்சியாளர்கள், ஆய்வாளர்கள், படித்தவங்க, பாமரர்கள், வெள்ளையர்கள், கருப்பர்கள், அரபிகள், அஜமிகள், ஆண்கள், பெண்கள், அத்தனை மனித வர்க்கத்தையும் இல்ல ஜின் வர்க்கத்தையும் சேர்த்து அல்லாஹ் சொன்னான், மனிதர்களும் ஜின்களும் சேர்ந்து பெரிய கூட்டம் போடுறாங்க. என்னத்துக்கு? இந்த குர்ஆனை போல ஒன்றை கொண்டு வரதுக்கு. அல்லாஹ் சொல்றான், அவங்க எந்த முயற்சி செஞ்சாலும் சரி, அவங்கள ஒருவர் அடுத்தவருக்கு எந்த வகையில உதவியா இருந்தாலும் சரி, கொண்டு வர முடியாது. அந்த சவால் அன்றுதான், இன்றுதான், என்றுதான், கியாம நாள் மட்டுக்கும் ஒரு மனுஷனால கூட இந்த குர்ஆன போல ஒன்று கொண்டு வர முடியாது. குர்ஆன போல இல்ல, இந்த குர்ஆன்ல ஒரு சூரத்தை போது கொண்டு வந்தாங்க. சிலர் சில அத்தியாயத்தை கொண்டு வந்தாங்க, வெக்கம் தாங்க இயலாம, வெக்கம் தாங்க இயலாம, அவங்களை பின்பற்றக்கூடியவங்களுடைய நெய்ய புடைப்பு தாங்க முடியாம குர்ஆன போல சில அத்தியாயங்களை கொண்டு வந்தான. கொண்டு வந்தா அவங்கள பின்பற்றின சமுதாயமே எள்ளி நகையாடிச்சு, முகத்தில காரி துப்பினாங்க. அது இது என்ன குர்ஆன் ஆயுது? சில வசனங்களை அவங்க கொண்டு வந்த பொய்யான சில சூரத்துக்களை ஓதி காட்டுவேன். பொய்யான சில சூரத்துக்கள், முஸ்லிம்கள் மூமிங்கள் அதை மறுதளிக்கல, அதை நிராகரிக்கல. அவங்க ஒரு புறம் இருக்க அவங்களை பின்பற்றினவங்க, அவங்களோட கையாட்கள் ஒரு சூரத்து கொண்டு வந்தானுகள். யானையை பத்தி, அல்காரியா, மல்காரியா, ஒமாதிராக மல்காரியா என்று அற்புதமான ஒரு சூரத்தம் இருக்கு. அது அர்த்தம் தெரிஞ்ச ஓவினா உள்ளம் வெட்டிச்சு போய்த்தரும். அப்படிப்பட்ட ஒரு ஆழமான அர்த்தம் கொண்ட கியாமத்துடைய நாளை பயங்கரமான தன்மையை அற்புத ரீதியாக அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை போல அந்த சூரத்தை போல உன்னை நாங்க கொண்டு வருவோம் சொல்லி உன்னை கொண்டு வந்தானுங்கள். ஜானையை பத்தி என்ன அல் ஃபீலு மல் ஃபீலு வமாத்ராக மல் ஃபீலு லஹு குர்தூமுன் தவீலு வதனபுன் வபீலு என்ன அர்த்தம் மல்ஃபீல் யானைண்டா என்ன வமாதராக்க மல்ஃபீல் யானைன்னு உமக்கு அறிவித்து தந்தது எது லவ் குர்த்தூமும் தவீல் அதுக்கு நீளமான தும்பிக்கை என்று இருக்கும் வதனப்படும் நபீல் அதுக்கு சின்ன வால் என்று இருக்கும் அந்த வால் கட்டியானது சின்ன இது என்னடா இது இது என்ன இது யானை யானைண்டா அறிவிச்சது யானைக்கு தும்பிக்கை இது என்ன இது இது ஒரு கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயத்தை அத பார்த்தானால் என்னத்தையாவது செஞ்சு கொண்டு வரத்தான் போகணும். அல்லாஹால ஒரு மனுஷனை கேவலப்படுத்த விரும்பி எப்படியும் கேவலப்படுத்துவான். இப்படி கேவலப்படுத்தினான்டா அவன் குர்ஆனுக்கு எதிராக சில சத்தியாயங்களை கொண்டு வர போய் அவங்கட சமுதாயத்தாலே அவளை கேவலப்படுத்தினான். இன்னொன்ன கொண்டு வந்தானு யானை தான் சரி வரல தவளையை கொண்டு வரும். தவளை தவளையை பத்தி என்ன தவளை சூரத்து யா லிஃப் தஅபின் தி லிஃப் தைன் نقي ما تنقين نسبك بالماء نسبك بالتين لا الماء تقدرين ولا الشارب تمنعين فاتح قرآن وضع ما يتعيكم خرطة كرطة شريبين يا اللف دع بند اللف دعين رند تبليه لك برند كتت تبليه رند تبليه لك برند كتت تبليه நக்கீமா துணக்கீன் நீ எதை சுத்தப்படுத்துறியோ அதை சுத்தப்படுத்திட்டே இரு. நக்கீமா துணக்கீன் எதை நீ சுத்தப்படுத்திட்டு உண்ட அரவாசி தண்ணீர்லேருக்கு அரவாசி களிமண்ணில் இருக்கு. அரவாசி தவளை அரவாசி பாதி எங்க இருக்கான் களிமண்ணில் இருக்கான் அரவாசி தண்ணீர் இருக்கான். லல்மா துக்கத்திரி நீ தண்ணிய கலங்கப்படுத்துறையும் இல்ல தண்ணிய பழுதாக்குறையும் இல்ல ஒரு தண்ணிய குடிக்காம தடுக்கிறையும் இல்ல நல்ல வேலை செய்யற சொன்ன இது என்னடா இது தவளை தண்ணி கெருக்கி பார்த்தானால் இது சரி வராது. அப்ப பார்த்தானா இந்த பெண்கள் நம்மளை பின்பற்றக்கூடிய விரிக்கிறாங்க தானே இந்த பெண்களை கொஞ்சமாவது கவரும் ஆம்பளை தான் ஏத்துக்கொள்றாங்க பொம்பளையில வச்சு அப்ப பொம்பளையில வச்சு ஒரு சூரத்தை காட்டினானு பார்த்த பொம்பளையிலே கேவலப்படுத்தி போட்டாலு என்ன சூரத்து குர்ஆன்ல ஒரு அத்திய அற்புதமான ஒரு சூரத் ஒன்றிருக்கு வல் ஆதியாத் சூரா வல் ஆதியாத் லதுஹா வல் மூரியாத் கத்ஹா வல் முகீராத் சுப்ஹா முச்சிட்டு ஓடக்கூடிய குதிரைகள் மீது சத்தியமாக நெருப்பு நெருப்பு படிகளை வெளியாக்கி கொண்டு ஓடக்கூடிய குதிரைகள் மீது சத்தியமாக பாசர் நபிக்கா பொழுதி படலத்தை கிளப்பி கொண்டு ஓடக்கூடிய சத்தியமாக ஒரு அற்புதமான ஒரு ஆழமான ஒரு சூரத் ஒன்றிருக்கு அந்த சூரத்தை போல உண்டை கொண்டு வருவோம் என்று சொல்லி ஒப்பி கட்டு அடிச்சாங்க. அது ஆக அக்கேவலமான ஒரு சூரத்தை அவன் கொண்டு வந்தது பொம்புளையில இழிவுபடுத்தின பெண்களை தின்னி மாடுகள் என்று சொல்லக்கூடிய ஒரு சூரத்து அவன் கொண்டு வந்தது. எப்படி கொண்டு வந்தான் தெரியுமா அரைக்கக்கூடிய பெண்கள் மீது சத்தியம் ரொட்டிக்கு மாவு குளிக்கிற பொம்பளையில சத்தியம் ரொட்டி சுடக்கூடிய பெண்கள் மீது சத்தியம் சரிதா ரொட்டிக்கு கறி ஓணும் தானே சம்பல் கறி அதுக்கு சரிதண்ட கறி சமைக்கக்கூடிய பெண்கள் மீது சத்தியம் என்ன செய்யறாள் புடிபுடியா புடிய தின்றாள் அப்படிப்பட்ட பெண்கள் மீது சத்தியம் கவல கவலமாக பிடிச்சு பிடிச்சு தின்னக்கூடிய பெண்கள் மீது சத்தியம் யாழத்தை வசம்னா போதாட்டுக்கு நெயில தொட்டு சாப்பிடுறாள் சொன்னா இது என்ன ஆயுது குருவானா இது வேற என்னவுமா இது குருவானா வேற என்னவுமா அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அப்படியே கேவலப்படுத்த அல்லாஹு தாலாவுடைய அல்லாஹு தாலா அதனால தான் ஆரம்பத்தில் நான் சொன்னேன் ஒரு மனிதன் அல்லாஹு தாலா கேவலப்படுத்த விரும்பினான் என்று சொன்னா
அப்படியும் கேவலப்படுத்தும்.
கடைசா ஏற்றுக்கொண்டாங்க, எங்களால் முடியாது இந்த குரானை போல ஒன்று கொண்டு வர முடியாது.
கண்ணியமான சகோதரர்களே, எப்பயுமே என்னோட உள்ளத்தில் குரானுடைய மகத்துவம் இருக்கிறது. நான் அடிக்கடி என்னுடைய பயான்கள் சொல்றது, எங்களோட பயான்கள் சொல்றது, யாராவது எங்கள்கிட்ட நீங்க இந்த குரான் 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 சொல்றீங்க இல்லையாப்பா, இந்த குரான் அப்படி என்னதான் இருக்கு, முஹம்மது ரசூலுல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் நபி 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 என்று சொல்றீங்களே, இந்த அப்படி அந்த நபி என்னதான் செஞ்சாங்க என்று உங்கள்கிட்ட கேட்டா, நீங்க தைரியமாக அவங்கள்ட்ட மாறி கேளுங்க, நீங்க குர்ஆனை பத்தி கேட்கறீங்களே, குர்ஆன்ல என்ன இருக்குன்னு கேட்கறீங்களே, எங்கட குர்ஆன்ல என்ன இல்ல, எங்கட நபி என்ன செஞ்சாங்கன்னு கேட்கறீங்களே, எங்கட நபி என்ன செய்யல, எங்கட நபிக்கு எங்கட நபிய வாழ்க்கையில எந்த கோணத்துல வச்சு நீங்க பாருங்க, ஒரு ஆமினாவுடைய மகனாக பாருங்க, ஒரு ஆயிஷாவுடைய கணவனாக பாருங்க, ஒரு ஃபாத்திமாவுடைய தகப்பனாக பாருங்க, ஒரு ஹசன் ஹுசைனுடைய அப்பாவாக பாருங்க, ஒரு ஆட்டு இடையராக பாருங்க, ஒரு வியாபாரியாக பாருங்க, தங்களுடைய தோழர்களை போர்க்களத்துக்கு தலைமை தாங்கி அழைத்து சென்ற ஒரு போர் தளபதியாக பாருங்க, சஹாபாக்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட பிணக்குகளுக்கு அவங்களுக்கு மத்தியில தீர்ப்பு செய்த ஒரு நீதிபதியாக பாருங்க, அவர்களுக்கு ஏற்பட்ட வைத்தியங்களுக்கு நோய்களுக்கு வைத்தியம் சொல்லி கொடுத்த வைத்தியராக பாருங்க, உள்ள முடங்கி வந்த மக்களுக்கு உளவியல் உளவியல் ஆலோசனைகளை கொடுத்து அவங்களை பலப்படுத்திய உளவியல் ஆலோசகராக பாருங்க, ஏழை எளிய மக்களுக்கு நேசக்கரம் நீட்டி அவங்களை வாழ வைத்த மனித நேயம் படைத்தவராக பாருங்க, ஒரு ஜனாதிபதியாக பாருங்க, எங்கட நபி என்ன செஞ்சேன்னு கேட்காதீங்க, எங்கட நபி என்ன செய்யலன்னு கேளுங்க. எங்கட நபிக்கு உதாரணம் மாணிக்க கல்ல போல, என் மாணிக்க கல்ல எந்த கோணத்தில் வச்சு பார்த்தாலும் அது ஒளி வீசத்தான் செய்யும். எங்கட நபிக்கு உதாரணம் கட்கண்ட போல, கட்கண்டில் எந்த பகுதியை ருசித்தாலும் அது இனிக்கத்தான் செய்யும். எங்களுடைய நபிய வாழ்க்கையில எந்த கோணத்தில் நீங்க வச்சு பார்த்தாலும் சரி அங்க முன்மாதிரி இருக்கும். அல்லாஹ் சொன்னான் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹஸனா, ரசூலுல்லாஹ்ல அழகிய முன்மாதிரி உங்களுக்கு இருக்கு. உலகத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற புத்தகம் ஒன்று இருக்கு, ஆங்கில புத்தகம். அந்த புத்தகத்தில் அது ஒரு கிறிஸ்டியன் தான் எழுதினார். அந்த புத்தகத்தினுடைய பேரு த ஹண்ட்ரட், த ஹண்ட்ரட், நூறு தலைவர்கள் என்றா அவர் ஆய்வு செஞ்சு, அந்த கிறிஸ்டியன் பெரிய எழுத்தாளர் பெரிய ஆய்வாளர், உலகத்தில் வெற்றி ஈட்டிய தலைவர்கள் சாதனை படைத்த தலைவர்கள் என்று சொல்லி நூறு பேர் அடையாளம் கண்டு அவங்களோட வாழ்க்கையை தொகுத்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அவர் கிறிஸ்டியனாக இருந்தும் முதலாவது கொண்டு வாரது முஹம்மது ரசூலுல்லாஹ், இரண்டாவது கொண்டு வருவார் இயேசு, இயேசு ஈசா அலி இஸ்லாம் நாங்க சொல்றோம், இயேசுநாதர் அப்படின்னு கொண்டு வர. அவரே சொல்லுவாரு, உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், நான் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தும் முதல் முதலில் நான் பின்பற்றாத ஒரு நபிய ஒரு முஹம்மத கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன் என்றா, வெற்றி ஈட்டிய தலைவர்கள் ஒன்னாவது நான் சொல்றது முஹம்மது, ரெண்டாவது நான் இயேசுநாதரை சொல்றேன் என்பது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனா ஆச்சரியப்பட தேவையில்லை, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் என்றா, இயேசுநாதர் இடத்துல ஈசா அலி இஸ்லாத்திடத்துல என்னதான் முன்மாதிரிகள் இருந்தாலும் அவர் திருமணம் முடிக்கல. அவர் எப்படி மனைவியோட வாழ்ந்தாரு, எப்படி பிள்ளைகளோட வாழ்ந்தாரு, எப்படி பேர பிள்ளைகளோட நடந்து கொண்டாரு, எப்படி மாமியாரோடு நடந்து கொண்டாரு, எப்படி மாமனாரோடு நடந்து கொண்டாரு, எப்படி மச்சாமாரோடு நடந்து கொண்டாரு, எப்படி அந்த குடும்ப திருமணத்தால் ஏற்பட்ட உறவுகளோடு நடந்து கொண்டாரு, அந்த மனைவியை எப்படி சந்தோஷப்படுத்தினாரு என்ற முன்மாதிரி இயேசுநாதரத்தில் இல்ல, அந்த முன்மாதிரியும் முஹம்மது ரசூலுல்லாஹ் இடத்துல இருக்கு. இதனால்தான் வெற்றி ஈட்டிய நூறு தலைவர்கள்ல ஒன்னாவதாக நான் கொண்டு வந்திருக்கிறது முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னார். இதனால்தான் நான் சொல்றது, உங்களோட நபி என்ன செஞ்சேன்னு யாராவது எங்கள்கிட்ட கேட்டா, நீங்க தைரியமா கேளுங்க, எங்களோட நபி என்ன செய்யலன்னு. இந்த குர்ஆன் 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 சொல்றீங்களே, போதாத்துக்கு குர்ஆனும் நாமும் இந்த தலையுக்கு போட்டு பெரிய பயன் செய்யறீங்களே, இந்த குர்ஆன் அப்படி என்னதான் இருக்கு? நீங்க கேளுங்க, குர்ஆன்ல என்ன இருக்குன்னு கேக்குறீங்க, எங்கட குர்ஆன்ல என்ன இல்ல? விஞ்ஞானமா, மெய்ஞானமா, பொருளியலா, வானவியலா, அரசியலா, மெய்யியலா, உளவியலா, நீதியலா, மொழியலா, கணக்கியலா, எது எங்கட குர்ஆன்ல இல்ல? சொன்னான், இதில் நாங்கள் எதையுமே சொல்லாமல் விடவில்லை. மனசல் கித்தாபத்தின், நாங்க இந்த குர்ஆனில் எல்லா விஷயத்தையும் திட்ட தெளிவாக இறக்கி வைத்திருக்கிறோம். இந்த குர்ஆனை யார் எந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பாரோ அவருக்கு தேவையான வழிகாட்டல் அங்க இருக்கும். அந்த குர்ஆன் அப்படிதான். இன்றைக்கு உலகத்தில் ஆகப்பெரிய ஒரு துறையாக காண்பிக்கப்படுறது விஞ்ஞானம். யாராவது ஒன்று ஆய்வு செஞ்சிட்டாருண்டா, யாராவது ஒன்று கண்டுபிடிச்சிட்டாருண்டா, அவருக்கு பூமாலை போடுறையும், அவருக்கு செங்கம்பலம் வரவேற்கிறையும், அவருக்கு பாட்டு தெரிவிக்கிறையும், விஞ்ஞானிகள் விஞ்ஞானிகள் என்று சொல்லி உலகத்தில் இன்றைக்கு அவங்களுக்கு ஒரு முதலிடம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த விஞ்ஞானிகள் இன்றைக்கு கண்டுபிடிச்ச விஷயத்தை குர்ஆன் 1400 வருஷங்களுக்கு முன்னாடி பேசிருக்கு. குர்ஆன் சொன்னத சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அதிகமானது இன்னும் கண்டுபிடிக்கல. உதாரணத்துக்கு, எனக்கு நேரம் போதாது, இல்லாவிட்டால் சில விஷயங்களை உதாரணமா சொல்லி கொண்டு போவோம். சிலதே சொல்றேன், இத்தனை விஷயங்களுக்கு உதாரணத்துக்கு அல்லாட உதவியாது. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடிதான் இந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சது, ஜோடி என்பது மனிதர்கள் மட்டுமில்ல, ஆண் பெண் என்பது மிருகங்கள்லையும் மட்டுமில்ல, பறவைகள்ல மட்டுமில்ல, ஜோடி என்பது இந்த தாவரங்கள்லையும் இருக்கு, இந்த மரத்திலையும் இருக்கு, இந்த புல்பூண்டுகள்லையும் இருக்கு. தாவரங்களுக்கு மத்தியில அங்க இனப்பெருக்கம் நடக்குது. காத்து தான் மகரந்த சேர்க்கையை உண்டாக்குது. ஆண் மரத்திலிருந்து பெண் மரத்துக்கு மகரந்த சேர்க்கையை இந்த காத்து உண்டாக்குது என்றெல்லாம் புதிய ஆய்வு. இதன் மூலம் நாம பெரிய ஒரு சாதனையை கண்டுபிடிச்சிட்டோம் என்று மார்பு தட்டின நேரத்தில் குர்ஆன படிச்ச உலமாக்கள் அந்த விஞ்ஞானிகளுக்கு சொன்னாங்க, உங்களுக்கு இப்பதான் நான் தெரியும் இப்படி ஜோடி ஜோடி இருக்கின்றே. இது நாங்க சாதாரணமா ஓதக்கூடிய ஜாசின் சூராவில் சொல்லப்பட்ட விஷயம். ஜாசின் சூறாவில் இந்த விஷயம் இருக்குதா? எங்க இருக்கு? உலமாக்கள் குர்ஆன் வசனத்தை ஓதுறாங்க, சுபஹானல்லதி ஖லக்கல் அஸ்வாஜ குல்லஹா மிம்மா தும்பிதுல் அர்து வ மின் அன்ஃபுஸிஹிம் மிம்மா லா யஅலமூன். எந்த அல்லாஹ் மனிதர்களாகிய உங்களையும் இந்த தாவரங்களையும் உங்களுக்கு தெரியாதவற்றையும் ஜோடி ஜோடியாக படைத்திருக்கிறானோ அந்த அல்லாஹ் பரிசுத்தமானவன். குர்ஆன் இது மாதிரி நிறைய வசனங்கள் வரும், தாவரங்களை ஜோடி ஜோடியாக படைச்சிருக்கிறது. சொன்னா இன்னொரு இடத்துல வார்சல்னரியாக லவாக்கிக, அவன் காத்தை கருக்கட்ட செய்யக்கூடியதாக அனுப்பி வைக்கிறான். அப்படி வெக்கிட்டு தலை குனிஞ்சாங்க. இன்னைக்கு உலகத்தில் ஆகப்பெரிய ஆயுதம் அணு ஆயுதம். இன்னைக்கு எந்த நாட்டிலேயாவது அணு ஆயுத ஆராய்ச்சி செய்கிறாங்க சொன்னா வல்லரசு நாடுகள் கூட பயப்படுவாங்க, தலை போடுவாங்க. அவனுக்கு பொருளாதார தடை செய்யலாமான்னு யோசிப்பாங்க, அவனோட பேச்சுவார்த்தை நடத்த பார்ப்பாங்க. ஏ, அவங்களுக்கு தெரியும் இந்த அணு ஆயுதத்தால் அவ்வளவு பெரிய ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அணு ஆயுதத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு விஞ்ஞானிகளுக்கு ஏதுவாக இருந்த விஷயம் என்ன தெரியுமா? உலகத்தில் குறிப்பிட்ட காலம் வரையில நம்பப்பட்ட வந்த விஷயம் ஆக அற்பமானது அணு. இந்த அணுவை பிரிக்கல, அணுவை துண்டு போடையில, அணுவை கூறு போடையில. ஆய்வு செஞ்சு ஆய்வு செஞ்சு ஆய்வு செஞ்சு எடுத்த முடிவுதான் அணுவை பிரிக்கலாம், அணுவை துண்டு போடலாம். அந்த அணுவை கூறு போடலாம், துண்டு போடலாம் என்ற வெளிப்பாடுதான் அணு குண்டுகள். எத்தனை அணுகள் சேர்ந்துதான் உட்டச்சி அணு குண்டுகள் என்று சொல்றோம். அணுகுண்டுகளை பிரிக்க முடியும், அணுக்களை பிரிக்க முடியும் என்ற ஆய்வின் மூலமாக மாபெரிய ஒரு சாதனையை கண்டுபிடிச்சிட்டோம் என்று விஞ்ஞானிகள் மார்பு தட்டின நேரத்தில் குர்ஆன படித்த ஆலிக்கள் அந்த விஞ்ஞானிகளுக்கு சொன்னாங்க, உங்களுக்கு இப்பதான் தெரியும் அணுவை பிரிக்கலும் என்று. எங்க அல்லாஹ் குர்ஆன்ல எப்பயே சொல்லிக்கோ, அடே குர்ஆன்ல அதுவும் வந்திருக்கிறான். இப்ப வசனத்தை ஓதி காட்டினாங்க. வானத்துல உள்ள அணுவாக இருக்கலாம், பூமியில உள்ள அணுவ போல உள்ளதாக இருக்கலாம், அல்லது அதை விட அற்பமானதாக இருக்கலாம். அணு இல்ல, அணுவை விட அஸ்கர், அணுவை விட சின்னதாக இருக்கலாம். அது ரப்புக்கு தெரியாம இருக்காது, அது அல்லாஹ்வுடைய புத்தகத்தில் இல்லாம இருக்காது. அப்ப அல்லாஹு தஆலா என்ன சொல்றான், அணுவும் இருக்கு அணுவை போல சின்னதும் இருக்கு. தள்ள குனிஞ்சாங்க. ஒரு பெரிய ஆய்வாளர், பெரிய டாக்டர், பெரிய டாக்டர், எத்தனையோ பிஹெச்டி பட்டம் முடிச்சவர், ஆய்வு செஞ்சாரு. அவருடைய வைத்திய அவருடைய ஆய்வு என்ன, மனிதர்களுடைய உடம்புல எந்த பகுதி உணர்ச்சியை உணர்ற, இன்பமான உணர்ச்சி துன்பமான உணர்ச்சி என்று இருக்கிறானே, அது எந்த பகுதியில உணர்றது மனுஷன், மனுஷன் உள்ள சதை இல்லையா, மனுஷன் உள்ள எலும்பு இல்லையா, மனுஷன் அந்த உள்ள அந்த நரம்பு இல்லையா, மசஸ் இல்லையா, ஜாயிண்ட் இல்லையா, தடவிட்டா ஒரு இன்பம் கொண்டு வருது, நோண்டிட்டா கிள்ளிட்டா ஒரு அர்த்தம் கொண்டு வருது. இது எங்கிருந்து உண்டாகுது? ஆய்வு செஞ்சு ஆய்வு செஞ்சு அத்தனையோ வருஷ காலம் ஆய்வு செஞ்சு கடைசா அவர் பெரிய ஒரு மகானாடு, பெரிய பெரிய விஞ்ஞானி எல்லாம் இருக்கிறாங்க. சொன்னாரு, நான் ஒரு முக்கியமான ஒரு ஆய்வு ஒன்று செஞ்சு உங்கள்ட்ட சமர்ப்பிக்க போறேன். என்ன ஆய்வு என்று சொன்னா, மனிதர்களுடைய உடம்புல எந்த பகுதியில உணர்ச்சி வருகிறது என்று நான் ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சிட்டேன். எங்க பகுதி என்ற ஸ்கின், தோல், எங்க தோல். அதனால தான் டாக்டர்கிட்ட போய் இன்ஜெக்ஷனை போட்டக்கள் என்ன செய்யுது, இன்ஜெக்ஷன் பட்ட உடனே வலிக்குது, உள்ளுக்கு போனா வலிக்குது, உள்ளுக்கு போனா வலிக்குது இல்ல, அந்த இன்ஜெக்ஷன் அந்த ஊசி மூலம் பட்டதான் வலிக்கும், உள்ளுக்கு போனா வலிக்காது. இவர் இந்த சாதனைய அங்க சொன்ன உடனே சில உலமாக்கள் எழும்பி சொன்னாங்க, உங்களுக்கு இப்பதானா தெரியும் தோல் தான் உணர்ச்சியை உணரக்கூடியது என்று. எங்கட அல்லாஹ் குர்ஆன் எப்பயே சொல்லிட்டா, இது குர்ஆன் அப்படி வந்திருக்குதா, எங்க வந்திருக்கி? நாங்க வெள்ளிக்கிழமை எங்கட சுபகு தொழுகையில ஓதுற சூரத்து, சூரத்து சஜதா, அது என்ன வருது, அது இல்லையா, எப்படி வருகிறது? அல்லாஹ் சொல்றான், நாளைய கியாமத்துடைய நாளையில குற்றவாளிகள் நரகத்தில போடுவாங்க, அவர்களுடைய தோள்கள் நெருப்பால அப்படியே வெந்து போகும். அல்லாஹ் சொல்றான், அவர்களுடைய தோள்கள் வெந்து போகும் பொழுதெல்லாம் நாங்க என்ன செய்வோம், புதிய புதிய தோள்களை மாற்றுவோம். என்னத்துக்கு, அவங்க வேதனையை உணர்றதுக்காக. எலும்ப மாத்துவோம், சதைய மாத்துவோம், மசச மாத்துவோம் என்று அல்லாஹ் சொல்லல, பத்தல் நாகும் ஜுலூதன், புதிய ஸ்கின், புதிய தோள்களை மாத்துவோம், எதுக்குள் அதாத வேதனையை உணர்றதுக்கு. சொன்னதுதான் தாம இஸ்லாத்துக்கு வந்த அவரால் சந்திச்சு. அவர் யாருண்டா, கணிதத்துறையில டபுள் பிஹெச்டி முடிச்சிருக்கிறார், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில டபுள் பிஹெச்டி மெட்ஸ்ல. அவரோட நான் பேசிக்கொண்டிருந்தோம். அப்ப அவரு குர்ஆன் அவரு எண்ணிக்கையை பத்தி, கணக்குகளை பத்தி, அப்படி இப்படி அத்திகிட்டு பல விஷயங்கள் எங்கள்கிட்ட பேசினார். நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்க இப்படி எல்லாம் ஆய்வு செஞ்சு சொல்றீங்க, எங்கட குர்ஆன் கூட எந்த அளவுக்கு எண்ணிக்கையை பத்தி பேசிருக்க, இந்த 1400 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க சாதாரணமா எண்ணக்கூடிய 1, 2, 3, 4, 5 இதுவும் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கே அப்படின்னு. அவருக்கு ஆச்சரியம், குர்ஆன் அந்த தொடர்ல அவர் எழுதான்னு கேட்டார். நான் ஏன் குர்ஆன்ல வருது ஹஸத் கொஞ்சம் ஓதி காட்டே இல்லமா, இப்ப நான் ஓதி காட்டினேன். وإلهكم إله واحد واحد عند وندو ذو يد لمنكم اثنان اثنان رند فمن لم يجد فصيام ثلاثة أيام ثلاثة مونو والذين يرمون المحصنات ثم لم يأتوا بأربعة شهداء أربعة نال خمسة سادسهم قلبهم خمسة أنج خلق السماوات والأرض في ستة أيام ستة عار سبعة وثامنهم قلبهم سبعة إل ثمانية أزواج ثمانية أت وكان في المدينة تسعة رحد تسعة أمبر تلك عشرة كاملة அஷர பத்து இன்னி ராய்த்து அஹத் அஷர கௌகபா அஹத் அஷர பதினொண்டு இன்ன இத்த தஷூர் இந்த அல்லாஹ் இஸ்னா அஷர் பன்னெண்டு. அப்படி சார் ஒரு டசின், இது இப்ப பொதுவாக ஒரு டசின், இப்ப அதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்யறான், 20, 30, 40, 50 இயக்கும் இங்கும் இருபதுன் 30, 40 وَلَقَدْ أَرْسَلْنَا نُوحًا إِلَى قَوْمِهِ وَلَمْ يَذْهَبْ إِلَّا 50 50 50 இன்னும் இருக்கி 200 300 ஆயிரம் 2000 3000 ஐயாயிரம் 50000 பியோ மின்கான மிக்தாரு 50000 50000 இல்ல முடியல ஃபார்சல்னாஹு இலா 100000 100000 இல்ல அவ் யஸீதுன் 100000 விட கூட அல்லாஹு அக்பர் அப்படி சுப்ஹானல்லாஹ் சொன்னார் இந்த கோயிலே இந்த ஆண்டாண்ட வாழ்க்கையிலே கேள்விப்பட்டது இல்ல குர்வான் இப்படி சார் அது மட்டும் இல்ல சார் குர்வான் எப்படி பேசிக்கிறா இந்த காவாசி அறவாசி ஆறல் உண்டு மூணுல உண்டு நெசுத்து நிசா எடுத்து பாருங்க அற்புதமான கணக்கை பேசும் இதையெல்லாம் விட ஆய்வாளர்கள் கணக்குல துறை போக படித்தவங்க இன்று மட்டுக்கும் ஆய்வு செஞ்சக்கூடிய குர்ஆன் ஒரு வசனம் இன்ன அலையா திஷ்ஷர் 19 இருக்கணும் சொல்லலாம் 19 ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல 19 என்று சொன்னான் என்று சொல்லி அந்த நரகத்தை பத்தி சொல்லக்குள்ள நரகத்துல 19 இருக்கு நக்கிட்டத்துல பார்த்தோம் புத்தகம் உண்டு சுபஹானல்லாஹ் 19 பத்தி எழுதியிருக்கிறார் 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 அது என்னதான் எழுதி அப்படி எனவேதான் கண்ணியமான சகோதரர்களே நான் சுருக்கமா உங்கள்கிட்ட சொன்னேன் யாராவது எங்கள்கிட்ட கேட்டா குர்ஆன்ல என்ன இருக்கு கேட்டா நீங்க கேளுங்க குர்ஆன்ல என்ன இருக்கு என்ன இல்ல ஒரு ஆள் வந்தாரு எங்கள் தமிழ் மொழி செந்தம் செம்மொழி தாய்மொழி அதுல உள்ள சிறப்பம்சம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது அப்படின்னு வந்தாரு என்னப்பா அப்படி விசேஷம் இருக்கு உங்களோட மொழியில இல்ல எங்க தமிழ் ஒரு வார்த்தை ஒன்று இருக்கு அதை முன்னால வாசிச்சாலும் சரியா வரும் பின்னால வாசிச்சாலும் சரியா வரும் என்ன வார்த்தை அப்படி விகடகவி என்னது விகடகவி அரசு சபையில கலகலப்பாக பேசக்கூடிய சிரிப்பூட்டக்கூடியவனுக்கு என்ன சொல்ற விகடகவி என்ன சொல்ற அதுனா நீங்க இந்த வாசத்தை முன்னால வாசிச்சு பார்த்தாலும் சரி பின்னால வாசிச்சாலும் சரி விகடகவி நான் சொன்னேன் இதெல்லாம் ஒரு பெரிய செய்தியாப்பா விகடகவி என்று வார்த்தையே வாசிக்கிறதுக்கு நல்லா இருக்கு ஆனா அதுல அர்த்தம் இல்ல ஒரு மொழி ஒரு வார்த்தை ஆனா நீ குர்ஆன் எடுத்து பாருங்க குர்ஆன் அல்லாஹு தஆலா அதே மாதிரி ஒரு வசனத்தையும் சொல்லி அதோட ஆழமான அர்த்தத்தையும் சொல்றான் என்ன சொல்றான் ரப்பக ஃபகபிர் என்ன ரப்பக ஃபகபிர் என்ன அர்த்தம் நீங்க இந்த ரப்பக ஃபகபிர் முன்னால வாய்ச்சால் ரப்பக ஃபகபிர் வரும் பின்னால வாய்ச்சால் ரப்பக ஃபகபிர் வரும் அர்த்தம் என்ன நீங்க உங்க ரப்புடைய பெருமையை பேசுங்க நீங்க முன்னால போனால் ரப்ப பத்தி பேசுங்க பின்னால போனால் ரப்ப பத்தி பேசுங்க அல்லாஹு தஆலா நட்சத்திர கோள்களை பத்தி சொல்றான் குல்லுன் ஃபீ வலகி யஸ்பஹூன் இந்த கோள்கள் சுத்தி கொண்டிருக்கி குல்லுன் ஃபீ வலகின் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு கோள்களும் ஒவ்வொரு கிரகங்களும் அது நீஞ்சு கொண்டிருக்கின்ற அல்லாஹ் சொல்றான் இந்த குல்லுன் ஃபீ ஃபலக் என்றது ஒவ்வொரு என்ன கோள்களும் என்றத நீங்க எடுத்து பார்த்தா அத முன்னால வாய்ச்சாலும் குள்ளுந்தி பலக்கண்டா ஓதுவீங்க பின்னால ஓதினாலும் குள்ளுந்தி பலக்கண்டா ஓதுவீங்க அதாவது அந்த நட்சத்திரத்துடைய வேலை அந்த கோள்களுடைய வேலை சுத்தி கொண்டிருக்கி அது முன்னால போனாலும் சுத்தும் பின்னால போனாலும் சுத்தும் அக்பர் கண்ணியமான சகோதரர்களே இதனால் தான் குர்ஆனுக்கு அல்லாஹ் வெச்ச பெயர்கள்ல ஒன்று ரூஹ் குர்ஆனுக்கு அல்லாஹ் வச்ச பெயர்கள் உண்டு ரூஹ் என்று சொல்லலாம் ரூஹ் குர்ஆனுக்கு சுமார் என்னுடைய பணிவான பார்வையில 25 பேர் அல்லாஹ் வச்சிருக்கிறான் குர்ஆன் அது கிட்டத்தட்ட ரமலான்ல அட்டலட்சணியில ஒவ்வொரு நாளும் பயம் பண்ணதான் ஒவ்வொரு பேருடைய விளக்கத்தை சொல்லி முடிக்கணும் இதுல நான் சுருக்கமா ஒன்றை சொல்றேன் ரெண்டை சொல்றேன் நேரத்தை பார்த்து ஒன்று குர்ஆனுக்கு அல்லாஹ் சொன்ன பேர் ஒன்று ரூஹ் என்று சொல்றான் ஒன்று நூறு என்று சொல்றான் வெளிச்சம் என்று சொல்றான் ஒன்று நூறு ஒன்று வெளிச்சம் அடுத்து ரூஹ் உயிர் வான்ஸல்னா இலைக்கும் நூரம் முபீனா வெளிச்சத்தை நாங்கள் இறக்கி இருக்கிறோம் குர்ஆனுக்கு அல்லாஹ் வெளிச்சம் என்று சொல்றோம் வத்தபஉ நூர் அல்லதி உன்ஸில மஅஹு இந்த வெளிச்சத்தை யார் பின்பற்றுவாரோ அவர் வெற்றியாளர் என்று சொல்றார் ஏன் அல்லாஹ் குர்ஆனுக்கு வெளிச்சம் என்றார் ஒரு பொறுமதியான வாகனம் லட்சக்கணக்கான பொறுமதியான ஒரு வாகனம் ஒரு மலை அடிவாரத்தால போகணும் அந்த வாகனத்துல உள்ளுக்கும் வெளிச்சம் இல்ல வெளியும் வெளிச்சம் இல்ல யாரும் சொல்ல மாட்டாங்க இந்த வாகனம் பண்ண உரிய இடத்துக்கு போய் சேரும் இல்ல அதே நேரத்தில் அந்த பகுதியில் ஒரு மனுஷன் நடந்து போறான் கையில வெளிச்சத்தோட எல்லாரும் சொல்லுவாங்க இவனடா போய் சேருவான் இவனடா போய் சேருவான் வாகனம் பொறுமதியாயிருக்கு போய் சேராதுங்கிறோம், இவன் நடந்து போறான் போய் சேருவானுங்கிறோம். என்ன காரணம்? வாகனத்தில் வெளிச்சம் இல்லை, இவன் வெளிச்சம் இல்லை. ஏன் அல்லாஹ் குர்ஆனுக்கு வெளிச்சம் என்று சொன்னானண்டா? ஒருவர்கிட்ட பட்டம் இருக்கு, பதவி இருக்கு, சொத்து இருக்கு, நிறைய செல்வாக்கு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா இந்த வெளிச்சம் இல்ல, இந்த குர்ஆன் இல்ல, குர்ஆன் தொடர்பு இல்ல, குர்ஆன் சிந்தனை இல்ல, குர்ஆன் உள்ள மக்களோட இணைப்பு இல்ல, குர்ஆனுக்கு பங்களிப்பு இல்ல, குர்ஆன் இவருக்கு முன்னுக்கு இல்ல, குர்ஆன் இவருக்கு பின்னால் இருக்கு என்று சொன்னா, நான் அல்லாஹ் மீது சத்தியம் விட்டு சொல்லுவேன், இவர் துன்யாவிலும் ஆஹிராவிலும் உரிய இடத்துக்கு போய் சேர மாட்டார். அதே நேரத்தில் ஒருவர்கிட்ட ஒன்றுமே இல்ல, பணம் இல்ல, பட்டம் இல்ல, காசு இல்ல, சொத்து இல்ல, வீடு இல்ல, ஒன்றுமில்ல. ஆனா அவட இந்த வெளிச்சம் இருக்கு என்று சொன்னா, அல்லாஹ் மீது சத்தியமா நான் சொல்லுவேன், அவர் உலகத்திலையும் ஆகரத்திலும் ஒரு இடத்துக்கு போய் சேருவார். ஏன்? அல்லாஹ் குர்ஆனுக்கு வெளிச்சம் என்று சொல்லியிருக்கிறார். எப்படி அல்லாஹ் குர்ஆனுக்கு வெளிச்சம் என்று சொல்லியிருக்கிறானோ, அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆனுக்கு ரூஹான்னு சொல்லி உயிர் என்று சொல்றார். வகதாலிக ஊஹைனா இலைக ரூஹம் மின் அம்ரினா, நாங்க ரூஹா இறக்கியிருக்கிறோம். ரூஹை சரியான அழகு, கண் அழகு, இமை அழகு, புருவம் அழகு, உதட அழகு, எல்லா பகுதிகளும் அழகாக இருக்கின்றன. ஆனா அவருக்கு உயிர் இல்ல, என்ன சொல்லுவோம்? மையிட்டு, ஜனாதா, சவம், பிணம். ஏன் அல்ல குர்ஆனுக்கு ரூஹ் என்று சொல்றான்டா? ஒருவட்ட எல்லாம் இருக்கு, ஆனா அவட்ட இந்த குர்ஆன் இல்ல, குர்ஆன் தொடர்பு இல்ல, குர்ஆன் ஓதலும் இல்ல, குர்ஆன் சிந்தனையும் இல்ல, குர்ஆன் இபாதத்தும் இல்ல, குர்ஆன் வழிகாட்டலும் இல்ல, குர்ஆன் அவருக்கு முன்னால இல்ல, குர்ஆன் அவருக்கு பின்னால இருக்கின்றா. இவர் மக்களுடைய பார்வையில என்னதான் அந்தஸ்துக்குரியவராக இருந்தாலும், அல்லாட பார்வையில் இவர் செத்த பிணம், ரூஹ் இல்லாதவர். எனவேதான் கண்ணியமான சகோதரர்களே, இந்த குர்ஆனை நாங்க ஏன் அல்லாஹ் குர்ஆனுக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார்? இந்த குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் இருக்கின்றன, இந்த குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. எங்களுக்கு குர்ஆனை பத்தி பேசணும், இன்னும் அல்லாஹ் கிருபையால பல மணி நேரங்கள் பேசின அன்னைக்கு நேரம் முடிய போகுது. இப்படிப்பட்ட இந்த குர்ஆன் இருக்கிட்டானே, இந்த குர்ஆன பரக்கத்துக்காக வேண்டிய வீட்டில அல்மாரியில பூட்டி வைக்கிறதுக்கு அல்லாஹ் இறக்கணும். இந்த குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு, ஆண்கள் டைம் இருக்கு, பெண்கள் டைம் இருக்கு, ஆண்கள் டைம் இருக்கு, பெண்கள் டைம் இருக்கு. எப்படி ஒரு மனைவிக்கு கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குதோ, எப்படி ஒரு கணவனுக்கு மனைவியின் மீது கடமைகள் இருக்குதோ, எப்படி பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மீது கடமை இருக்குதோ, எப்படி பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் மீது கடமை இருக்கிறதோ, அப்படி அதே மாதிரி இந்த குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு. அந்த கடமைகள் ஒன்றுதான், முதலாவது இந்த குர்ஆனை மனம் வச்சு ஓதுறது. குர்ஆனை ஓதுறது ஆகப்பெரிய ஜிக்ர் குர்ஆன் தான், ஆகப்பெரிய ஜிக்ர் குர்ஆன். குர்ஆனுக்கு அல்லாஹ்வுத்தல ஜிக்ர் என்று சொல்லிக்கிறான், இன் ஹுவ இல்லா ஜிக்ருல் லில் ஆலமீன். இந்த குர்ஆன் அகிலத்தார்களுக்கு ஜிக்ர் என்று சொல்றான், ஆகப்பெரிய ஜிக்ர். இந்த குர்ஆனை ஓதணும். எப்படி தொழுற, நோம்பு பிடிக்கிற, ஜகாத்து கொடுக்கிற அல்லாட கட்டளையோ, இபாதத்து அல்லாட கட்டளையோ, குர்ஆன் ஓதுறது அல்லாட கட்டளை. இது குர்ஆன்ல வருது, இன்னமா உமிர்து அன் அஅபுத ரப்ப ஹாதிஹில் பல்தா அல்லதீ ஹர்ரமஹா வலஹு குல்லு ஷய்இன் வ உமிர்து அன் அகூன மினல் முஸ்லிமீன் வ அன் அத்லுவல் குர்ஆன். அல்லாஹ் சொல்றான், எனக்கு கட்டளையிடப்பட்டிருக்கு, இப்படி இபாதத்து செய்யணும், குர்ஆன ஓதணும். குர்ஆன ஓதுறது அல்லாட கட்டளை. அல்லாஹ் சொல்லுவான், இந்த வேதத்தை நீங்க திலாவத் செய்யுங்க, ஓதுங்க. உத்லுமா ஊஹிய இலைக மின் கிதாபி ரப்பிக, உம்முடைய ரப்பு இருக்கிற இந்த புத்தகத்தை நீங்க வாசிங்க, ஓதுங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக அல்லதீ கலக், உங்களுடைய ரப்புடைய பேரால நீங்க கிராத் பண்ணுங்க, ஓதுங்க, ஓதுங்க. அல்லதீனா அதைனாஹுமுல் கிதாபே தலூன ஹக்க திலாவத்தி, இந்த வேதத்தை நாங்கள் யாருக்கு கொடுத்திருக்கிறோமோ அதனுடைய முறையை பேணி ஓதுகின்றார்கள். வரத்தில் குர்ஆன தர்த்தீலா, இந்த குர்ஆன நீங்க தர்த்தீலா ஓதுங்க. குர்ஆன ஓதுறதுக்கு அதுக்கு ஏராளமான சிறப்பு. யார் ஒரு எழுத்து ஓதுவாரோ அவருக்கு பத்து நன்மை அல்லாஹ் கொடுப்பார். அதனே குறிப்பாக யார் தொழுகையில் ஓதுவாரோ அவருக்கு ஏராளமான நன்மைகள். அது தனியான பாட உலமாக்கிட்ட கேளுங்க. குர்ஆன் ஓதினா, அது விளங்கி ஓதினாலும் சரி, விளங்காம ஓதினாலும் சரி, குர்ஆன் அல்லாஹ்வுடைய கட்டளை. இது ஒன்றாவது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமை, குர்ஆன் ஓதப்பட்ட காது தாழ்த்தி கேட்கணும். சிலவங்களை அங்க பார்க்கலாம், ரேடியோல குர்ஆன் போகும், கிசேட்ல குர்ஆன் போகும், சீரியல்ல குர்ஆன் போகும். ஆனா இவங்க அவங்க விஷயங்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பாங்க, பேசிக்கொண்டிருப்பாங்க. இது ஹராம். அப்படி உங்களுக்கு பேசிக்கொண்டு கதைச்சு கொண்டு இருக்கணுமா? நீங்க அதை மூடி வச்சீங்க, மூடிப்பட்டு கேளுங்க. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய வேதம் ஓதப்பட்டா அடுத்த செய்தி காதாட்டி கேட்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வைதா குரியல் குர்ஆன் ஃபஸ்தமிஉ லஹு, குர்ஆன் ஓதப்பட்ட காதாட்டி கேளுங்க. சில மக்களுடைய அடையாளத்தை அல்லாஹ் சொல்வான், வைதா ஸமிஉ மா உன்ஸில ரசூலி தர அஜிதஹும் தஃபீஹு மின தம்இ, அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை கேட்டா நபியை நீங்க பாப்பீங்க, அவரோட கண்களால கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும், கண்கள் ஓடிக்கொண்டிருக்கும். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் நஸ்ஸல ஹஸல் ஹதீத் கிதாபன் முதஷாபியன் மதானிய தக்ஷஇரு மின்ஹு ஜுலூதுல் லதீன யக்ஷௌன ரப்பஹும் ثم தலீன ஜுலூதுஹும் வகுலூபுஹும் இலா ذிக்ரில்லாஹ். யாருக்கு நாங்க இந்த வேதத்தை இறக்கிறோமோ அவங்களுடைய அடையாளங்கள்ல ஒன்று, இந்த வேதத்தை ஓதக்கூடிய நேரத்தில் கேட்கக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய ரோமம் எல்லாம் சிலித்து போய்த்தரும், அவரோட உள்ளம் எல்லாம் சாஃப்டா போய்த்தரும். அவங்களா சொல்ற அல்லாஹ் சொல்றான், இந்த வேதத்தினுடைய அடையாளம் வைதா துளியத்தை அலைஞ்சி மாயாத்து, அவன் உண்மையான மூமிங்களாக இருந்தா இந்த வேதத்தை ஓதி காண்பிக்கப்பட்டா ஜாதத்துகும் ஈமானா, அவனோட ஈமான் அதிகமாகிக் கொண்டே போகும். ஜிங்கள் குர்ஆன கேட்ட மாத்திரத்தில் இஸ்லாத்துக்கு வந்துச்சு. குர்ஆன்ல சூரத்துல் ஜின்னு ஒரு சூரத் இருக்கு, சூரத் அஹ்காப்லயும் இந்த சம்பவங்கள் சொல்லப்படுது, நேரம் போதாது. இதெல்லாம் குர்ஆன கேட்ட விஷயங்கள். அப்ப குர்ஆன ஓதுறது, ரெண்டாவது குர்ஆன கேட்கிறது, மூணாவது விஷயம் என்ன, குர்ஆன சிந்திக்கிறது, குர்ஆன விளங்குறது. குர்ஆன இன்றைக்கு எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்ன, ஏன் அந்த கலை பெருசு, இந்த கலை பெருசு, அந்த துறை பெருசு, இந்த துறை பெருசு என்று நினைச்சிருக்கிற என்னன்னா, அவங்க எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு குர்ஆன ஆய்வு செய்யும். மனிதன் சுபாவம் என்னன்னா, அன்னாசு மா ஜஹிலு, மனிதன் தனக்கு தெரியாத விருதயத்தில் எதிரியாகத்தான் இருப்பான், தெரியாட்டி விரோதி. ஏன் அது சும்மா மதரசாக்கள் இன்னைக்கு அரபுல ஓதி கொடுக்காங்கப்பா, இது லிப்ப மாறுற வேலை. பிரச்சனை நினைவங்களுக்கு தெரியா சொல்லுவாங்க, நரி வந்து அந்த ஒரு பழத்தை ட்ரை பண்ணி பார்த்துச்சு கிடைக்கல, என்ன சொல்லிச்சு, புளிக்கு தண்டு போயிச்சு. இன்னைக்கு எத்தனை பேர் விமர்சிக்கிறேன்னு அவங்களுக்கு தெரியும், இந்த குர்ஆன் என்ன இருக்கு, குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்ற, குர்ஆன ஓதுறையும் இல்ல, குர்ஆன கேட்கிறையும் இல்ல, குர்ஆன ஆய்வு செய்யறையும் இல்ல. அல்லாஹ் சொல்லுவாங்க குர்ஆன் இல்ல, அஃபலாய தத்தபரூன குர்ஆன அம் அலா குலூபின் அக்பாலுஹா, இவங்க இந்த குர்ஆன சிந்திக்க கூடாதா, ஆய்வு செய்ய கூடாதா, இல்ல இவங்கட உள்ளத்துல ஷீல் போடா வைக்கப்பட்டிருக்கு, பூட்டா போட்டிருக்கு, பூட்டு போட்ட கல்புகளால தான் குர்ஆன விளங்க முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், கிதாபுன் அன்ஸல்நாஹு இலைக முபாரக்குன் லிதத்தப்பரு ஆயாத்திஹி, நாங்க இந்த குர்ஆன இறக்கி வச்சிருக்கோம் என்னதுக்கு தெரியுமா, அவங்க குர்ஆன ஆய்வு செய்யணும். இதனால என்னென்ன விஷயங்களை எங்களால சாதாரணமாக விளங்க முடியுமோ அந்த விஷயங்களை விளங்கணும். சில விஷயங்கள் இருக்கும் எங்களுக்கு விளங்குறதுக்கு கஷ்டமா இருக்கு, தகுதியான ஆளுங்கள்ட்ட போய் கண்ணியமாக அணி ஹசரத் இந்த ஆயத்துக்கு என்ன விளக்கம் கேட்கணும். ஆனா கேட்கக்கூடிய ஆளுங்கள் இல்முலையும் ஆழமானவங்களாக இருக்கணும், பக்குவமானவங்களாக இருக்கணும், இல்லாட்டி வேற வழியை காட்டிட்டுவாங்க. இன்னைக்கு காதியானியலுடைய தப்சீர் வந்திருக்கு, ஷியாக்களுடைய தப்சீர் வந்திருக்கு, அத்திவைதிகளுடைய எல்லாம் அவனே என்று சொல்லக்கூடியவங்களுடைய விளக்கங்கள் இருக்கு. தவறான வழியை எப்படி குர்ஆன் நேரான வழியை காட்டுமோ அதே மாதிரி அதிகமானவங்க குர்ஆன் வழி எடுத்து போட்டு அதிகமான மக்களுக்கு நேர் வழி காட்டுவான், அதிகமான மக்களை வழிகெடுத்து போட்டுவான். இதனால நான் ஒரு ஆளை சந்திச்சு, பெரிய படிச்சாலு, அவர் எந்த ஆலிமுடைய தொடர்பும் இல்லாம, ஒரு பக்குவமான பேணுதலான ஆலிமுடைய தொடர்பும் இல்லாம தனிய குர்ஆன பார்த்தார். பார்த்து 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 இந்த கம்ப்யூட்டர்லையும் இந்த இன்டர்நெட்லையும் பார்த்து 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 எப்படி ஆன நிலைமைக்கு வந்துட்டாருண்டா, இப்ப அவரை நாங்கள் சந்திக்கிறதுக்கு நாங்கள் போயிருந்தோம், ஜமியத்துல் உலமாவில் முக்கியமான மூணு பேர் அனுப்பியிருந்தாங்க, அதை நானும் போயிருந்தேன். அவர்கிட்ட நாங்கள் கேட்டோம், நெத்தியில பூமியில நெத்தியை வச்சு தொழக்கூடிய சுஜூதன் இருக்கான்னு கேட்டேன். அவர் சொன்ன அப்படி ஒரு தொழுகை உண்டோ இல்லையன்றார், வழிகட்டு போயிட்டார். அதனால குர்ஆன் அல்லாஹ் சொர்க்கத்தை பத்தி சொல்லியிருக்கிறார், நரகத்தை பத்தி சொல்றார், அந்த விஷயங்களை அல்லாஹ் பத்தி, ஆனா சட்டத்திட்டங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் ஆழமான விஷயங்களை தகுதியான ஆளுங்கள், அதுக்காண்டி லேசான தஃப்சீர்கள் இருக்கு. அன்வார் குர்ஆன் ஒரு தஃப்சீர் தமிழ்ல எழுதப்பட்டது, என்னது அன்பு இருக்கா, பதினஞ்சு முந்தி வந்துச்சு. இப்ப மாஷாலான கூத்தா நல்லூர்ல அச்சு போட்டிருக்கேன், நான் அவன் எடுத்துட்டு வந்தேன். சாதாரணமான தமிழ்ல எளிய நடையில எழுதப்பட்டது அன்வார் குர்ஆன். இதே மாதிரி மாரிஃபுல் குர்ஆன் சொல்லி சாதாரணமான பொதுமக்களுக்கு எழுதப்பட்ட ஒரு தஃப்சீர் மாரிஃபுல் குர்ஆன், முஃப்தி ஷஃபி சாப் எழுதினது, அது உருதுல இமினிக்கு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, லேசான தஃப்சீர். அதை கொஞ்சம் வாசிக்கிறது, குர்ஆன் அல்லாஹ். அப்ப அந்த குர்ஆனை விளங்கி ஓதக்குள்ள அது உள்ளத்துல ஒரு அச்சம் ஒரு வரும். அப்ப குர்ஆனை ஓதுறது, குர்ஆனை கேட்கறது, குர்ஆனை விளங்குறது. அடுத்தது என்ன? குர்ஆனை கொண்டு குர்ஆனை பரத்துறது, குர்ஆனை கொண்டு அமல் செய்யறது, குர்ஆனை கொண்டு தீர்ப்பு செய்யறது. இதே மாதிரி குர்ஆனிய சமுதாயத்தை எழுப்புறது, கட்டி எழுப்புறது ஆக பெரிய விஷயம். எங்கட பிஞ்சு உள்ளங்களுக்கு அந்த கல்வி, இந்த கல்வி, எல்லா கல்வியும் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பிஞ்சு உள்ளங்கள்ல கொடுக்கப்பட வேண்டிய முதலாவது கல்வி குர்ஆன் கல்வி. எனவேதான் இன்றைக்கு அகிலங்க ஜிமித்துள்ளமா மாஷா அல்லாஹ் இந்த மக்தபுகளுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குது. எங்கடாக்கள் நினைக்கிற மாதிரி மக்தப் என்று சொல்றது என்ன பிரச்சனை? எங்கட புள்ள ஓதுறது இல்ல, ஓதுறது இல்ல. எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த மக்தபுடைய விஷயம் இருக்கு. மக்தபுடைய விஷயம் என்பது வெறுமனே குர்ஆன் ஓதி கொடுக்கிறது மட்டுமல்ல, அகில இலங்கை ஜமியத்துல்லமாவுடைய வழிகாட்டல இயங்கப்படக்கூடிய இந்த மக்தபுடைய விஷயம் என்னன்னா ஒரு குர்ஆனிய சமுதாயத்தை கட்டி எழுப்பணும், குர்ஆனிய சமுதாயத்தை. எனவே குர்ஆன் என்பது அதனுடைய வார்த்தையோட, அதனுடைய அர்த்தத்தோட, அதனுடைய அகீதாவோட தான் குர்ஆன். அந்த காலத்தில் ஹாஃபிஸ் என்று சொல்லப்படுறது வெறுமனே குர்ஆனை பாடமாக்கினவருக்கு இல்ல, குர்ஆனை முறையா விளங்கினவருக்கு தான் அந்த காலத்தில் ஹாஃபிஸ் என்று சொல்லப்பட்டது. அதனால சில மக்கள் குறை சொல்றாங்க, என்ன எங்கட புள்ள ஓவது இல்ல, ஓவது இல்ல. உண்மையிலேயே ஜம்மியத்துல் உலமால ஆரம்பிக்கப்பட்ட மக்தப் என்பது வெறுமனே குர்ஆனை ஓதி கொடுக்கறதுக்கு மட்டுமல்ல, கட்டம் கட்டமாக அந்த குர்ஆனை மனசுல பதிய வைக்கக்கூடிய அமைப்புலதான் ஒரு பாரிய திட்டத்தோட செய்யறாங்க. இப்ப மாஷால அஞ்சு வருஷம் முடிச்சு இப்ப அதுக்கு பிறகு இந்த குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து புதுசான அஞ்சு வருஷத்துடைய சிலபஸ் உண்டு. இந்த குர்ஆனை ஓதலைக்கும் சில உலமாக்களுடைய சில கருத்துக்களை வச்சு மாஷால அடுத்த சிலபஸ் தயாரிச்சிருக்கிறாங்க. அதனால இன்ஷால எங்களை இந்த பகுதிகளில் குர்ஆனுடைய இந்த மக்தபுகளுக்கும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை கண்ணியப்படுத்தி குர்ஆனை ஓதணும், குர்ஆனை கேட்கணும், குர்ஆனை ஆய்வு செய்யணும், குர்ஆனை பரத்தணும், குர்ஆனை கொண்டு அமல் செய்யணும், குர்ஆனை கொண்டு தீர்ப்பு செய்யணும், குர்ஆனுடைய வாழ்க்கையாக வாழணும், குர்ஆனிய சமுதாயத்தை கட்டி எழுப்பணும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அல்லாஹு தஆலா எங்களை அப்படிப்பட்ட கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. குர்ஆனை அல்லாஹு தஆலா குர்ஆனுக்கு ஹிதமத் செஞ்சு இந்த குர்ஆனின் மூலம் அல்லாஹு தஆலா யாரையெல்லாம் உயர்த்துவானோ, கண்ணியப்படுத்துவானோ அந்த கூட்டத்தில் என்னையும் உங்களையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ஆக்கி வைப்பானாக. அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை ஷஃபாத் செய்யக்கூடியதாக ஆக்கி வைப்பானாக. இந்த குர்ஆனுடைய வழிகாட்டல் பெற்ற கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ் குர்ஆனுக்கு ஹிதமத் செஞ்ச கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. அல்லாஹு தஆலா இந்த சங்கையான ரமலான் மாதத்தில் நோக்கக்கூடிய நோன்புகளை நாங்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்களை கபூல் செய்வானாக. ஆமீன். வாஆஃபிர் தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
குல் லில் கௌனி வ குல். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
كم فيك سرورا وسلاما وطمئنا.